அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஞாயிற்றுக்கிழமை 2018 டிசம்பர் மாதம் 16 நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். குருவருளும் திருவருளும் சன்மார்க்க சங்கத்தை சார்பி இந்த மாதாந்திர நிகழ்ச்சியை பல மாதங்களாக நடத்தி வருகிறது. இந்த மாதம் பாடிய நல்லூர் சமரச சுத்த சன்மார்க்கம் சார்ந்த நிர்வாகத்தினர் அவர்கள் சங்கத்தை பற்றி நம்மிடம் பேச உள்ளார்கள். தயவு திரு வினோத்குமார் ஐயா அவர்களும் மற்றும் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் மன்னிக்கவும் பல நண்பர்களும் இப்போது இணைந்து உள்ளார்கள். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக நம் அணை அன்பர்களின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். பரமசிவ வணக்கம். திரு விளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபம விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்துருவாள் விளங்க பயங்குமணி புது விளங்க வளர்ந்த சிவக்குழந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடிபுகும் அரசே அன்பெனும் வளைக்குட்படும் வரும்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் அன்புருவாம் சிவமே. ஐயா, இந்த நேரலை நிகழ்வில் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுவதற்காக இந்தியாவில் இருந்து பாடிய நல்லூர் சுத்த சன்மார்க்கம் சத்திய சங்கம் தயவு திரு வினோத்குமார் மற்றும் அவர்களோடு சன்மார்க்க அன்பர்கள் பல் சுவை நிகழ்ச்சியினை நடத்த உள்ளார்கள். ஐயா அவர்களையும் அவர்களின் குழுவினரையும் நம் அனைவரின் சார்பாக அன்போடு ஊகை பொங்க வரவேற்கின்றோம். வந்தனம் ஐயா, வருக வருக. இப்போது ஐயா சுந்தர கோபி ஐயா திருவருள் பாடலை பாடி பாடுவார்கள்.
நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பறிந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் திணைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்தாவி மயங்காது கனிந்த நெருங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளங்கும் அருளமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் மொழி என் சிறு மொழி ஏற்றருளே பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பத்தியில் பூமாலை அணிந்தறியேன் மனமுருக கண்களில் நீர்பெருக அழுதறியேன் தொழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன் பயவறியேன் சத்திய வாசகமும் தான் அறியேன் உழுந்தடித்த தடியது போல் இருந்தேன் துணிந்தெனக்கும் கருணை செய்த துறையே என் உள்ளத்தை சுத்தநடம் புரிகின்ற சித்தசிகாமணியே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி ஐயா. அடுத்து ஐயா வினோத்குமார் ஐயா தாங்களும் தங்கள் குழுவினரும் அறிமுகம் செய்வது நீங்களாவே அறிமுகம் செய்து கொண்டு நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஐயா. நன்றி வணக்கம் வந்தனம் வந்தனம் ஐயா.
சிறப்பு ஐயா. நன்றி வந்தனம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. திரு அருட்பிரகாச வல்லதா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாதா. வாலி எம்மான் புகழ் வாலி என் நாதன் மலப்பதங்கள் வாலி எங்கோடு அருள்வாழ்வே வாலி வையகம் வானவும் மற்றவும் வாலி வாலியவே. ஐயா பேரும்பிட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பாடிநல்லூர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக அடியேனின் திறம் தாழ்ந்த பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லணும். இது ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி தான் என்று சொல்ல வேண்டும். திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கால் வந்தது, ஒரு ஃபாரின் கால் வந்தது. அந்த போனை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு அச்சத்திலே அந்த போன் நான் எடுத்தேன். என்னோட நம்பர் எப்படி தெரியும் தெரியல. திரு பிரசன்னா ஐயாவை, பிரசன்னா ஐயா அவர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி ஐயா நாங்க வல்லார் மிஷிலிருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கால் வந்து ஒரு ஒரு சிறப்பா ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சினு சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு கால் அது. அதை பத்தி நான் விரிவா வந்து என்னோட நிகழ்வுகளை பத்தி நான் பேசக்கூடிய நேரத்தை நான் அதை பேசுறேன். இப்ப என்னோட இந்த சன்மார சங்கத்து சார்பாக, பாடல் சன்மார சங்க சார்பாக என்னோட இங்க நம்ம இந்த நிகழ்வு கலந்துட்டு அந்த ஐயப்பா ராமைய ஐயா அவருக்கு அடியின் சிறப்பான வந்தனங்கள். அது மட்டும் ராயலன் ஐயா இருக்காங்க, அவரும் கலந்துருக்காங்க, அதுக்கும் சிறப்பான நன்றிகள் வந்தனங்கள். இதை தொடர்ந்து நம்ம அன்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தரா கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜ்குமார் ஐயா கலந்துக்காங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் இன்னொரு நம்ம அன்பர்கள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலைன் ஐயா பிரான்ஸ் நாட்டிலிருந்து நம்ம வீடு நம்ம ஐயா அவர் வந்திருக்காங்க. நம்ம பாடினூர் சன்மார் சங்கத்தை தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நடக்கிற அந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த நிகழ்வுல பேசிருக்காங்க, அவங்க பிரதர்ஹுட்டை பத்தி பேசுறதுக்காக அவங்களும் ரெடியா இருக்காங்க. இப்ப அதை தொடர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு நன்றிகள். இந்த வாய்ப்பை நாங்க எதுக்கு நாங்க பயன்படுத்துறோம்னா, நம்ம இந்த இதன் மூலயமா ஒரு பெரிய ஒரு சன்மார்க்க சங்கத்துக்கு உண்டான ஒரு அடுத்த ஒரு கட்ட ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அடுத்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம தள்ளப்படுறோம். இது மூலயமா எங்கெங்க இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னும் பல ஜீவகாருண்ய பணிகளை சிறந்து செயல்பட வேண்டும் என்பதன் நோக்கத்தின் அடிப்படையிலேயே நான் இந்த நிகழ்வுக்கு நம்ம கலந்துக்கிறது நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, அனைவரும் நன்றி. இப்பொழுது வந்து நிகழ்ச்சியின் தொடக்கமாக, அதாவது நம்ம நிகழ்ச்சியில பல விதமா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம நிச்சய நிகழ்ச்சி, அடுத்து நிறைய பேச்சு போட்டி எல்லாம் நிறைய பேச்சுகள் சொற்பொழிவாளர்கள் பேசுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என்ன காரணம் என்றால், நீங்க நம்ம சென்னையில வந்து சைக்ளோன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கனால அதோட தாக்கம் வந்து நேற்று மாலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் அந்த காற்று அதிகமா இருக்கிறது. சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால மக்கள் வந்து சில பேர் வெளியே வரது கொஞ்சம் அச்சப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டா நிலவுது, ஒரு அப்நார்மல் கிளைமேட் நடந்து கிளைமேட் நிலைவிட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம பிளான் பண்ணபடி இன்னும் நிறைய அன்றுகள் வளர்ந்து கலந்து கொள்ள முடியவில்லை, அதுக்காக மன்னிக்க வேண்டும். இருப்பினும் இப்பொழுது என் கூட வந்து எங்க அடியின் சங்கத்தின் செயலாளர் என்று சொல்லக்கூடிய எங்கள் ஐயா ராமையா ஐயா அவர்கள் அவர்கள் இப்ப கலந்திருக்காரு என் கூட. அந்த ஐயாவை பத்தி நான் கண்டிப்பா ஒரு முன்னதி கொடுத்தாக வேண்டும். ஏதாவது செயலாளர் இந்த பொருள் பதவியில் இருப்பவங்க எல்லாம் செயலாளர்கள் எப்படி நம்ம நிறைய பார்த்துருக்கோம்னா, ஒரு செயலாளர்னா செயலாளர் கொடுத்து இருப்பாங்க, ஆனா செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா செய்யறது வந்து அவங்க செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லா மட்டும் இப்போ செயல்பாடு இல்லை. ஆனா ராமையா வந்து அப்படி இல்லை. செயலாளர்ன்ற பதவி அந்த பொறுப்புக்கு அந்த அந்த பதவிக்கு அந்த பதவின்றத விட வள்ளல் பெருமாள் செய்யக்கூடிய சேவையா கருதி அதை அந்த பதவியா எடுக்காம தினமும் தினமும் ஜீவகாரண்ய பணிகளுக்கு உண்டான பணிகளை சிறு சிறுவனை போல் சிறு குழந்தையை போல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி அந்த பொருள்களுக்கு காய்கறி வாங்கிட்டு வர்றது. அந்த மதியானம் வந்து நம்ம சங்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 15 வருட காலத்துக்கு மேலமாக நம்ம வந்து தொடர்ந்து நித்திய அன்னதானம் சங்கத்துல 100-150 ஏழை எளிய மக்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த பணியில தன்னை ஒரு சிறுவனாக பாவித்துக் கொண்டு அந்த ஜீவகாரண பணியில எந்த ஒரு தடையும் வராம அந்த பணிக்கு 150 பேருக்கு உண்டான உணவு சமைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லா விதமான வகையிலையும் பொருள் செலவுலேருந்து எல்லா விதமான பொருட்கள் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சு ரொம்ப உற்சாகத்தோடையும் விருப்பத்தோடையும் சந்தோஷத்தோடையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நம்ம ஐயா. அவரோட வயது பார்த்தீங்கன்னா 72. அந்த 72 வயது தக்கணது இல்லாம ஒரு பாலகனை போல, ஒரு சிறுவனை போல, ஒரு யங்ஸ்டரை போல அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது. அவர் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறார் அந்த ஐயா. அந்த ஐயா வந்து இன்னும் கூட ரொம்ப காலம் இருக்கணும், பல்லாண்டு காலம் இருந்து இந்த சேவைகளை செய்து மரணம் இல்லா பெறுவாளை பெறுவார் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அந்த ஐயா தான் இப்ப பேசப்படுறாரு. ஐயா பேசிட்டு அவரு வந்தல் பெருமான பற்றிய பாடல்கள் பாட இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்து உரையை நான் ஆரம்பிக்கிறேன். ஏ நன்றிங்க ஐயா. ஐயா இப்ப பேசுவார், சாமி ஐயா பேசுவார்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என்னான் அம்பலத்தே, மாமல்லாம் உலகம் படைக்க வந்துடிச்ச உருவே வருக ஓடாதே உச்சக் கடைகரனை திரையும் உணர்ந்தோய் வருக பிறகு பரமானந்த சுதையந்தே வருக இயல்பே வருக இன்பதமைரவாக்கதியேற்றிகுந்த இறையே வருக எம்போல்வார்கரகம் சதித்து கதகம் சதித்து கதியடிக்கும் கண்ணே கண்ணே வருகம் கண்ணிறைந்த கழிப்பேன் கழிப்பினோடுகின்ற கணிவே வருகம் கலை மதிலோய் வலகம் செறிந்த வாழ்வே வருக ராமலிங்க வல்லர் எனுமோ மாணிக்கமணியே வருகவே மாணிக்கமணியே வருகவே அன்பார்ந்த அன்பினேயே உண்மைப்பாட்டுள்ள
இது நம்ம கனெக்ட் பண்றது வந்து ஒரு கான்பரன்ஸ் கால் அமெரிக்கால இருந்து பாஸ்டன்ல இருந்துச்சு அவர் ஐயா பேர் பேசுறது ஐயா கோபியா பேசுறாங்க
அன்பார்ந்த ஆளுநரே உண்மைப்பாட்டின் மீது மில்லியன் பெருகிலே கோபியா அவர்களே இன்றைய நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வைத்து இவர்களால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க மகிழ்ச்சி அதாவது ஐயா சொல்வார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு நலவாக வேண்டும் அந்த இலக்கணத்துக்கு ஏற்பாக நிகழ்ச்சியை தங்கி எங்களையெல்லாம் மறுவிக்கும் பணியிலே நீங்க இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மிக 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 சந்தோஷமா இருக்கு அடியேன் வந்து பாரி ஒரு சங்கத்துல ஒரு செயலாளர் பொறுப்புல இருக்கிறேன் என்னுடைய நோக்கங்கள் எவ்வுயிருக்கும் தொண்டு செய்து வாழ வேண்டும் என்பதே எனக்கு நோக்கம் பலன் கருதாது தொண்டு செய்ய வேண்டும் ஐயா எம்பெருமா நமக்கு எல்லா நலமும் அருளை காத்துக் கொண்டிருப்பார் ஐயா சொல்றார் மண்ணுலகத்திலே உயிர்தான் மருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எண்ணும் கண்ணுரை பார்த்தும் செல்லும் கனமும் நான் செலுத்திட மாட்டேன் என்னும் எனக்கே நின் அருவலத்தான் இசைத்த இசைத்த போதெல்லாம் நன்னும் வருத்தம் தவிர்க்க நல்மரந்தான் நடுவே எனக்கு இச்சேங்கள் இந்த ஜீவகாரண்யத்தோடு எல்லா உயிர்களுக்கும் எந்தெந்த நேரத்திலும் அவர்கள் படக்கூடிய துன்பத்தை போக்கும் வகை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எந்த நிலையிலும் எவ்வளவு எப்படி எப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கோ அந்த நேரத்துக்கு தங்கமாக நம்ம உதவி செய்ய வேண்டும் நான் ஒரு நாள் ஒரு வழியை சென்று கொண்டிருந்தேன் அப்போ ஒரு மூதாட்சியார் என்ன செஞ்சாரு சொன்னா ரோட்டை கடந்து போக முடியாமல் சாப்பிட்டு கடந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லோரும் பார்த்து போட்டுக்கே இருக்காங்க ஐயா அடியேன் பார்த்தேன் தாயே இங்க போகணும் அப்படின்னு கேட்டேன் ஐயா பாடினு இல்ல என் பேச்சு இருக்கிறா அவரை பார்க்க போறேன் என்னால ரோட்டை கடக்க முடியல அப்படின்னாங்க அவங்க கூட்டிட்டு வந்து ரோட்டை கடந்து விட்டு உபகாரம் செஞ்ச உடனே அவருக்கு வந்த சந்தோஷம் அளவற்ற சந்தோஷம் மகனே நீ நல்லா இருக்க அப்படின்னு வாட்டினாங்க அதே மாதிரி நம்ம சங்கத்துல தினம் ஒரு நூறு நூற்றம்பது பேர் சாப்பிடறாங்க ஐயா அதுல வந்து முதியோர்களுக்கு முதல் இடம் கொடுத்து அவங்களை அமர செய்து அவர்களுக்கு தக்க விதமான உணவு பரிமாறி முடிச்சு அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் உணவு பரிமாறி அவர்களால் உணவு உண்டு பிற்பாடு அறியும் உணவு உண்டு ஐயாவை நம்பி ஐயாவுக்கு திருத்தொண்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஏகாந்தமா இருக்கேன் எனக்கு எந்த பயமும் தவிர்த்து எல்லாமே நமக்கு சொந்தம் ஐயா தான் சரி சிந்திச்சு நான் செயல்பட்டிருக்கேன் இந்த பிறவில நமக்கு கிடைச்ச பாக்கி என்ன தெரியுமா மற்றவர்கள் கோடி போறேன் இல்ல ஐயா திருமதியை பெற்று இருக்கும் பாருங்க, நம்மதாயா பெரிய பெரும்பரையை பெற்றிருக்கா இந்த கிரவியில. ஐயாவுடைய அறுப்பாக ஒவ்வொரு பக்கமா இருந்து ஆய்வணி பார்த்தா சேட கிடைக்காத பிரச்சனை குறைந்து வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்க பேராசிரியர் ஒருத்தர் இங்க இருக்கார், விஜயலிங்கம் சொல்லி, அவர் வந்து மகாதேவையும் மகாதேவ மாதையும் சில மனிதர் என்ற ஒரு புக் வெளியிட்டுட்டார். அது அவர் வெளியிட்டு படித்து பார்க்கும்போது இறைவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு, எவ்வளவு உணர்வு இருக்கு, எவ்வளவு உண்மை இருக்குது, ஐயா எவ்வளவு சாட்சாத்த எடுத்து விலையை காமிச்சார். ஒவ்வொரு பாடலையும் 30 பாடல் அதை எழுதி விளக்கம் விட்டு வெளியில வெளியிட்டிருக்காரு. அந்த புத்து கண்டிப்பா அனுப்புவாங்க அங்க, அதை நீங்க எல்லாம் படிச்சு பாக்குறீங்க. ஆகவே நம்ம ஐயா நிலையில நின்று எப்படி தெரிஞ்சு அப்படின்னு கேட்டா ஐயா ஒரு பாடல் சொல்றாங்க, எல்லாருக்கும் கடையனாகி இருந்தேன்னு கரு புரிந்து எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தா எம்பெருமான், எல்லாருக்கும் பெரியவனுடன் இருக்கின்றா இவ்வண்ணம், எல்லாருக்கும் செய்யாம யாரு குறித்து செய்யணைக்கு இந்த கடைமுறையிலேயே கிடந்த எனக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அன்பை கொடுத்து இருக்க வைத்தா எப்பா, எல்லா உயிர்களும் இதே கஷ்டப்பட்டு இருக்காங்களே, எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஏன் கிடைக்கல, ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இறைவிடத்துல வாதிட்டு கேட்ட பக்கம் எந்த மகாணிக்கையா வந்துச்சு. நம்ம ஐயா நம்ம பெருமான் நம்ம தலைவன் ஐயா ஒவ்வொருத்தையும் அந்த ஊக்கமாட்டம் வந்துச்சு, கேட்க யாருக்கும் அல்ல. அப்ப அவருக்கு அதையும் ஒதுக்கிது, நான் சொன்னதை நீ கேட்ட, அதனால நீ பயன்படுற, எல்லோரும் கேட்டா பயன்பட முடியும், அவங்க உழைச்சாதான் கிடைக்கும், நெய்வருத்த கூடிதரும். இறை அனுபவமா இருந்தாலும் சரி, உழைப்பா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, ஏதாவது உழைக்கலையா? இப்ப என்னுடைய நோக்கம் என்ன, செயலாளர் பொறுப்பை கையை காமிச்சுக்கு நான் இருக்கவே மாட்டேன். என்னால முடிஞ்சது சபைக்கு காலையில 9 மணிக்கு போனேன்னு சொன்னா 2 மணி வரைக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு எல்லாத்தையும் திருப்திப்படுத்தி அவங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கு. இந்த நிலையில எனக்கு 28 வயசு ஆக்கியா இந்த நோயமோ இந்த கஷ்டத்தையோ எதையுமே கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஐயா திருவடி தொட்டு 31 வருஷம் ஆச்சு, மரண பயத்தை தவிர்த்து ஏகாந்தமா நெஞ்ச நிமிந்து நடம் போட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம ஐயா பார்த்துவா, நமக்கு எதை பத்தி கவலைப்படுறது அவசியமே இல்லை. அதே மாதிரி ஐயா திருவடி தொட்டில இருந்து என் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் தீர்ந்து சுகபோகமா ஆனந்தமா இருக்குங்க, சுகபோகம் ஆனந்தம் எந்த குறைந்து நம்ம ஐயா போகவும் வேலைக்கு போக விடல. அதான் சீன போச்சல திராட்டு நிலுவையில அழகா நடத்திட்டு போயிட்டே இருக்காரு நம்மள. அதனால ஐயாவுடைய அருமை இந்த பிறவியில நம்ம கிடைச்சிருக்குன்னா பெரிய படிச்சுங்கயா. இந்த பிறவியில நம்ம பாடுபட்டது பன்னியரவும் படிச்சு போச்சு. ஐயா ஒரு பாடல சொல்லுவா இருப்பாங்க, புரி செய்வா உலகில் உலகிற்கெல்லாம் புண்ணிய உலகமாய் பொறிந்தே கரிசலாம் தரிந்து கழிப்பலாம் அடைந்து கருத்தொருவாகவும் கருத்து புரிதலாம் தவிர்க்கும் சுத்த சன்மார்க்கம் உலகமும் திருவரு ஜோதி பரிதலாம் பெற்றேன் எனக்கு போதும் பன்னியகவும் பலித்ததுவே பன்னியகவும் பலித்ததுவே. கட்டமும் கலந்தேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் கீர்த்தனம் பிறவி சட்டமும் பிடித்தேன் சாவையும் நோவையும் தவிந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றவையுடையான் செல்வமை பிள்ளை ஒன்றொருவே பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பன்னியதமும் பறித்ததுவே. பாடுபட்டு விளைச்சா நம்ம பன்னியதமும் ஐயாட்ட கண்டிப்பா படிச்சோம், அது எந்த ஆட்சேபனும் இல்லை. அன்பார்ந்த உயர்வர்களே, அடுத்தபடியாக நம்ம அடுத்தபடியாக நம்ம நம்ம தொண்டுகள் வந்து நேயங்கள் வந்து எல்லாமே சிறப்பா இருக்கணும். மீண்டும் இந்த குழந்தைகளுக்கு கல்வி பயிற்சி, ஒழுக்க பயிற்சி, மருத்துவங்கள் இன்னும் அரிய தொண்டுகளா செஞ்சு வரோம் நாங்க. மேலும் அடுத்தபடியாக நமது ஐயா பிராந்தியம் வந்திருக்க இளமையா அவர்கள் பேச காட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பளித்து உங்கள் அன்புக்கும் ஆர்வத்துக்கும் இந்த சிற்றேரியை அன்பை செலுத்தி விடைபெற்றுக் கொள்வதே வந்தனம் வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சிற்றம்பரம்.
ஐயா ரொம்ப நன்றி. ஐயா ரொம்ப மிக்க நன்றி. சிறப்பான ஒரு விஷயங்கள் ஐயா வந்து நம்ம கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட நம்ம ராமையா அவர்கள் சிறப்பான முறையில எங்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடியவர் அந்த ஐயா. ஒரு மூத்த சன்மார்க்க நிலையில் சார்புடையவராக இருக்கிறது தன் குடும்பத்தை மாற்றி சன்மார்க்க பணியை சிறப்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஐயா. அவருக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இப்பொழுது ஐயா கோபி ஐயா
ராஜ்குமார் ஐயா நீங்க கேக்குதுங்க நான் பேசுறது.
வணக்கம்
ஐயா.
ஐயா வணக்கம் ஐயா. அண்ணா ராஜ்குமார் எவ்வளவு பேசுறேன்
கேக்குதுங்களா?
அண்ணா ஹலோ.
ஆ கேக்குதுங்களா?
இப்ப லைன்ல இருக்கீங்க? நான் ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கேன். நான் ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு கருத்துக்கல.
சரிங்க
சரிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம ராமைய ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு விஷயங்களை பதிவு பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்பொழுது நமது பாடிநூல் சன்மார சங்கத்தின் சார்பாக நம்மளது அண்ணன் திரு ராஜ்குமார் பழனிசாமி அண்ணன் அவர்கள் வந்து இப்போது நிறைய அவருடைய ஜீவகாருண்யத்தை பற்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை எப்படி அந்த ஒழுக்கமானது சமுதாயத்தின் சார்போடு அந்த பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்றத தெளிவா சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜீவக சன்மார்க்கணும், நாங்க நாளை சன்மார்க்கோம், அவங்க சன்மார்க்கத்துல இல்ல, அவங்க அசைவம் சாப்பிடறாங்க, நாங்க சைவம் சாப்பிடறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேற்றுமை எல்லாம் கொண்டு வராங்க. நிறைய இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இது சிம்லர் டு பாத்தீங்கன்னா தீண்டாமையை ஒத்து போற மாதிரி வருது. ஆனா வள்ளல் பெருமான் வந்து சன்மார்க்கத்தை அப்படி கொண்டு வரல. சாமி அனைவரையும் அரவணைத்து அவர்களுக்கும் உண்மை தெளிவு பண்ணி நம்ம தயவோடு கொண்டு போகக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த சன்மார்க்கத்தை எப்படிப்பட்ட சன்மார்க்க வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்றாங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல எதை சொல்றாங்க, எதை முக்கியமா கடைபிடிக்க சொல்றாங்க, அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படின்றத ஆல்ரெடி ராஜ்குமார் அண்ணன் நடைமுறைப்படுத்தி செயலாக்கத்தில் பல அற்புதமான செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம சன்மார்க்க சங்க சார்பாக சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட நடைபெற்ற அந்த காஜா புயல்ல பாதிக்கப்பட்ட புயலுக்கு நிவாரணப் பொருட்களை தன்னோட சொந்த முயற்சியில ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து பொருட்களை கொண்டு போய் அங்க நேரடியா மக்களுக்கு போய் கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணத்தை வழங்கி அந்த மக்களோட தங்கி அவங்களோட குறைகள் எல்லாம் நீக்கி எவ்வளவு முடியுமோ அவங்க நீக்கி உதவி பண்ணி ஒரு பள்ளிக்கூடம் வந்து முழுமையா எரிஞ்சு போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தை சீர் பண்ணி கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஜீவகாருண்ய பணிகளை தினமும் ஏதோ ஒரு வழியில் செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம அண்ணா. செஞ்சிட்டு இருக்காரு, ஒரு அற்புதமா செஞ்சு கொடுத்து இந்த பாடிநூல் சன்மார்க்க சங்கத்துக்கு ஒரு மிக்க ஒரு முன்னோடியாக அண்ணன் திகழ்றாரு. இன்னைக்கு பாடிநூல் சன்மார்க்க சங்கம் இந்த அளவுக்கு இங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கூட அண்ணன் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவரோட இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட நாங்க சத்தீஸ்கர சங்கம் கேட்டுதான் நாங்க ஒரு ஒரு மாற்றத்துக்கு வந்தனே சொல்லலாம். இதை இப்ப அதை தொடர்ந்து இந்த சன்மார்க்க சங்கத்துல பாத்தீங்கன்னா உணவு அளிப்பது மட்டும் இல்லாமல் வார வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் இரவு மதியம் 12:30 வரை 2.5 மணி நேரம் குழந்தைகளுக்கு சன்மார்க்க ஒழுக்க நெறி வகுப்புகள் 4வது வாரமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள் முதலில் 65 குழந்தைகள் வந்தாங்க, இப்ப 75 பசங்க இந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சன்மார்க்க ஒழுங்கு நெறி வகுப்பு கடந்ததுக்கு காரணமானதும் அண்ணனோட அந்த சத்யசாரத்தோட வந்த ஒரு விளைவு தான், தெளிவு தான். அதை தொடர்ந்து நம்ம சங்கத்துல மாதம் ஒரு முறை இலவச கண் மருத்துவ முகாம் நடத்துறோம் ஏழை எளிய மக்களுக்கு. அதுலயும் நல்ல மக்கள் பயனடைகிறாங்க. இந்த மாதிரி ஜீவகாரணிய பணிகளை தொடர்ந்து கொண்டு வாங்க, சங்கத்துக்கு கொண்டு வாங்க, அது மூலியமா மக்களுக்கு உதவுங்க, அப்பதான் வள்ளல் பெருமான பத்தி விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுச்சியமான கருத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்கள் மனதில் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி எங்க அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் அவர் எனக்கு நான் கூட பிறந்தாருனால எங்களுக்கு ஒரு மூத்தாண்ட மாதிரி தான் அவர் நினைக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அந்த அண்ணன். இப்ப அண்ணன் தான் பேச போறாரு. அண்ணன் நீ ஒரே ஆரம்பிக்கணும். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். பாடியல் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக அமெரிக்கா வாழ் சன்மார்க்க சங்கத்தவர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ராமையாவும் சில விஷயங்கள் எல்லாம் நல்லா சிறப்பா பேசினாரு. நான் வந்து நான் என்ன நான் சொல்ல விரும்புற சில கருத்துக்களை நான் வந்து சொல்ல கடந்துப்பட்டிருக்கேன். இது வந்து சீவகாரண்ய ஒழுக்கம் என்ற இந்த நூலைத்தான் நம்ம அதிகமாக நம்ம ஆர்வம் செய்ய வேண்டிய. எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்பது எவ்வளவு முக்கியமோ அது போலவே சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஜீவகாரண ஒழுக்கம் என்ற இந்த மூன்று பகுதி கொண்ட உரைநடை பகுதி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம அடுத்த ஆறு திருமுறை படிக்கிறோம். அது வந்துட்டு பாடல் நடையில இருக்குது. ஆனா இது வந்து உரைநடையிலே அறிய அழிஞ்சிருக்காங்க. ஏன்னா பாடல் நடையில கொடுக்கும்போது சிலருக்கு விழணும், சிலருக்கு விழுகாது. அந்த பிரச்சனையை அந்த சிக்கலை தீர்ப்பதற்காகவே ஐயா வந்து பெருமானார் வந்து இதை உரைநடை பகுதியாகவே இந்த ஜீவகாரண ஒழுக்கத்தை எழுதியிருக்காங்க. எல்லோருக்கும் எளிமையாக புரியும் வண்ணம் எழுதியிருக்காங்க. இதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு சூதும் வைக்கல, எந்த விதமான புனைவும் வைக்கல, இது புரிந்து கொள்ள முடியாத வகையிலும் இது எதுவுமே செய்யல. இது வந்து ரொம்ப எளிமையாக எளிய மக்கள் எல்லோருக்கும் புரியும் வண்ணமாக இந்த ஜீவகாரண ஒழுக்கம் எழுதப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கிய கோட்பாடுகளாக நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாரண ஒழுக்கம் என்கின்ற அந்த மூன்று பகுதிகளும் இருந்து உலகத்துக்கான ஒரு பொதுமுறை, இது உலக பொதுமுறை என்று இதை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. இது காரணம் என்றால் இதைத்தான் வந்து ஒவ்வொரு அரசுகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சில அரசுகள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அப்ப ஜீவகாரண ஒழுக்கத்தினுடைய சாராம்சம் தான் என்ன, இதனால் ஜீவகாரண ஒழுக்கம் என்பது மிக 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 முக்கியமாக கருதப்படுகிறது. இது வந்து ஏன் அரசுகள் இதை கையில் எடுக்க வேண்டும், உலக அரசுகள் அனைத்துமே இந்த ஜீவகாரண ஒழுக்கம் என்கின்ற இந்த மூன்று பகுதிகளும் உலக அரசுகள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு தங்கள் நாடுகளில் உள்ள மக்களிடத்துல இந்த மூன்று இந்த ஜீவகாரண கருத்துக்களை வந்து நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். இது வந்துட்டு அரசுகளால் செய்ய முடியும். இதுல வந்து முக்கியமா வந்து ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான், நான் மீண்டும் நான் சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அது மீண்டும் வலியுறுத்த வேண்டியதா இருக்குது. இதுல வந்து ஜீவகாரண ஒழுக்கத்துல மனித பிறகு எடுத்த பிறகு ஒரு மனிதன் பிறகு எடுத்து விட்டான், ஆனால் பிறகு எடுத்த பிறகு அவன் அடைய வேண்டிய முக்கியமான இலக்கு என்ன, என்ன எத்தனை இன்பங்களை அவன் அடைய வேண்டும், இது வந்து இது ஒரு அரசுமே உணர வேண்டும். இது வந்துட்டு ரைட் டு ஃபுட், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு லிபர்டி, இது கான்ஸ்டிடியூஷன்ல எல்லா அரசுகளும் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனால் இது வந்து இதுதான் முக்கியமானது. இதுலதான் வந்து ஐயா வந்து இது அனைத்துமே வந்து உள்ளடக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு ஜீவன் பிறந்து விட்டதனால் மட்டுமே அது வந்து ஜீவனாகி முழுமையான மனிதனாகி விட முடியாது. இப்போ முழுமையான மனிதன் அவன் எந்திரிச்சு அவன் முழு மனிதன் ஆகின்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்று வகையான இன்பங்களை அந்த அந்த ஆன்மா மூன்று வகையான இன்பங்களை அடையும் பொழுதுதான் தன்னுடைய முழு இலக்கு எது அடைகிறது, அதனுடைய பிரயோஜனத்தை அடைகிறது, பிறவி எடுத்ததனுடைய பயனை எது அடைகிறது. அந்த மூன்று வகையான இன்பங்களை ஐயா வந்து மூன்றாக பிரித்துட்டாங்க. அது இன்ம இன்பம், மரும இன்பம், பேரின்பம் என்கின்ற மூன்று இன்பம். இந்த மூன்று இன்பமும் நமக்கு இதுல என்னென்ன கிடைச்சது, இந்த மூன்று இன்பங்களையும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப வந்துட்டு சராசரி மனிதர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதற்கான இடம், உழைப்பதற்கு உடை, உண்பதற்கு உணவு, அதுக்கப்புறம் அவர்களுக்கான குடும்பம், சொந்த பந்தங்கள், அவர்களுக்கு ஆன குறைந்தபட்ச அடிப்படை வசதி, இது கிடைத்திருந்தனாலே அவங்களுக்கு இன்ம இன்ப வாழ்வை அடைந்து விட்டார்கள் என்று பொருள். இது வரலாறு இன்ம இன்ப லாபம் என்கின்ற பகுதியில குறிப்பிடுகிறார். அப்ப இது வந்து பெரும்பாலும் பல நாடுகளுக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் இந்த இன்ம இன்ப வாழ்வு என்பது கிடைத்திருக்கிறது. ஏன்னா அது மட்டும் போருமா அப்படின்னு பார்க்கும்போது அதோட நீங்க நிறுத்திக் கொள்கிறார்கள். உலகத்தில் இருக்கும் மற்ற மக்கள் அனைவருமே இன்ப இன்மை இன்ப வாழ்வு கிடைத்தால் போதும் என்கின்ற வகையில் நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு மேலான சுதந்திரம் ஒன்று இருக்கிறது, அந்த இடத்துக்கு தான் மரும இன்பம் என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார். அவ மரும இன்பம் உடையவர்கள் யார், அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஐயா வந்து குறிப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இன்மை இன்பமே கிடைக்காத நிலையில இங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது உண்பதற்கான உணவு உறுதிப்படுத்தப்படவில்லை, உறுப்பதற்கான உடைகள் உறுதிப்படுத்தவில்லை, வசிப்பதற்கான இருப்பிடம் உறுதிப்படுத்த முடியாமல் பல ஜீவர்கள் துன்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்தியா, குறிப்பாக இந்தியா, தமிழ்நாடு போன்ற எல்லா நாடுகளில் இந்த மாதிரி மூன்றாம் உலக நாடுகள் அனைத்திலுமே வந்து நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், ஆப்பிரிக்க நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் இது மூன்றுமே கிடைக்காமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறார். அவர்களுக்கு இன்ப இன்ப வாழ்வே கிடைக்கவில்லை. அதனால் அவர்களால் மருந்து இன்பத்தை பற்றி அவர்களால் சிந்திக்க கூட முடியாது. அந்த சூழ்நிலையில் நம்ம சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள் நாம என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திக்க வேண்டும். இப்போ மர்ம இன்பம் என்று அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லும் போது, இந்த அடிப்படை வசதிகள் இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள் வந்த பிறகு இந்த உடம்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அறிவு அது பெற்றுக்கொண்ட பிறகு, எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு, இதற்கு மேலான அறிவை மேலான கரணங்களை பெற்று எல்லா உயிரினிடத்திலும் மேன்மையும் அன்பு செலுத்தி எல்லா உயிர்களையும் அந்த தனக்கு கிடைத்த அந்த இன்பத்தையும் குறைந்தபட்ச இன்மை இன்பத்தையாவது அடைவிக்கும் பொருட்டு அதை கூட கிடைக்க அந்த சுதந்திரம் கூட இல்லாத உயிரினிடத்தில் நாம் மேலும் நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு முழுமையான இன்மை இன்பத்தை அடைவிக்கக்கூடிய அந்த நிலையை கொண்டு வருதலே மரும இன்பை வாழ்வு கிடைத்தவர்களுடைய நோக்கமாக இருத்தல் வேண்டும். அதைத்தான் நம்ம பெரும்பாலும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு கூட இந்த சுதந்திரம் கிடைக்காம இருக்கிறார்கள். இப்ப இங்க தயவு என்று ஐயா குறிப்பிடுவது வந்து தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை அந்த சுதந்திரம் கூட இல்லாத ஒரு இடத்தில் அந்த சுதந்திரத்தை பெருமாறு வேண்டுவது தயவாக கருதப்படுகிறது. அப்ப நம்ம இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச சுதந்திரத்தை அவர் தயவு என்று குறிப்பிடுகிறார். அப்ப இதைத்தான் அவர் சிறிய தயவு என்று குறிப்பிடுகிறார். இந்த சிறிய தயவை கொண்டு ஒப்பற்ற பெரிய தயவை பெற முடியும். அந்த ஒப்பற்ற பெரிய தயவு இறைவனிடத்தில் மட்டும்தான் அது இருக்கிறது. அந்த தயவை பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய தயவை அந்த சிறிய தயவு கூட இல்லாத ஜீவர்களிடத்தில் அதை கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஒப்பற்ற பெரிய தயவு கிடைக்கும் என்கின்றதுதான் ஜீவகாரணத்தினுடைய சாராம்சம். அப்ப இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்றால் நாம் மேலும் மேலும் தயவு என்பதை என்ன, அந்த தயவனுடைய ரூப சுரூப சுபாவம் எப்படி இருக்கின்றது, அதை எவ்வாறு விரிவுபடுத்துவது, எந்தெந்த நிலைகளில் இந்த தயவை விரிவுபடுத்துவது என்று சதா நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இதே அவர் சத்விசாரன் என்றும் அவர் கூறுகின்றார். சத்விசாரத்திலே இந்த ஆன்மாவை பற்றி, ஆன்மாவுடைய நிலையை பற்றி, இந்த ஆன்மாவுடைய சுதந்திரத்தை பற்றி, இந்த ஆன்மாவை அடையவிட இன்பத்தை பற்றி எல்லாம் நம்ம விசாரம் செய்ய செய்ய நமக்கு மேலும் மேலும் தயவை, நம்ம அதே நேரத்தில் தயவை நம்ம பெருக்கிக் கொள்ள கொள்ள நமக்கு அறிவும் அன்பும் ஒரு சேர விளங்கும் அப்படிங்கிறார். இந்த தயவு நம்ம மேலும் மேலும் கூட கூட அதோடு சேர்ந்து அறிவும் விளங்க தொடங்கி வருகின்றது. அப்ப எல்லா உயிர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகிறது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் ஏற்படக்கூடிய துன்பத்தை இருக்கிற இடத்திலிருந்து அறியக்கூடிய அந்த பேராற்றலை இறைவன் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்ப நாம வந்துட்டு நமக்கு எதிரிட்ட ஜீவர்களிடத்தில் நாம் தயவு செலுத்துகின்றோம். நம்ம கண்ணுக்கு எதிரே ஒருவன் வந்து துன்பப்படுகிறான்றா துக்கப்படுகிறான்றா நம்ம ஓடி போய் அந்த துன்பத்தின் துக்கத்தையும் நிவர்த்தி செய்யறோம். ஆனா நம்ம கண்களுக்கு பின்னாடி நமக்கு அப்பால் பல மனிதர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஜீவர்கள் துன்பப்படுவதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஏன்னால் அது நமக்கு தெரியவதில்லை. அப்பால் எது அதனால் எதிரிட்ட ஜீவர்களுக்கு தயவு காட்டுவது ஒரு நிலை என்றால் நம்மளுடைய நமக்கு மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஜீவர்களுடைய துன்பத்தை அறிந்து அதை நிவர்த்தி செய்ய முற்படுவது என்பது அதை விட ஒரு பெரிய நிலையாக இருக்கிறது. இது வள்ளலார் வந்து அவர் வாழும் காலத்திலேயே அவர் பலமுறை இதை வந்து செய்து காட்டியிருக்கிறார். அதாவது எங்கெங்கெல்லாம் அவர் மக்கள் துன்பப்படுகிறார் என்று அவருடைய கவனத்துக்கு வரும்பொழுதும் இல்ல அவரால் அறிய முற்படும் பொழுதும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் மக்கள் துன்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் என்பதை அறியும் பொழுதுதான் அவருடைய கண்கள் சதா சர்வ காலமும் நீர் வழிந்து கொண்டே இருந்ததாக ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றது. அதாவது இந்த உயிர்கள் எல்லாம் இந்த இன்பத்தை புரிந்து கொள்ளாமல், இறைவனுடைய இன்பத்தை தெரிந்து கொள்ளாமல், இந்த உபகார கருவி என்ன என்றா என்ன என்று தெரிந்து கொள்ளாமல், ஜீவகாரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இது அழிந்து வீண இறக்கின்றார்கள். இந்த இறப்பை தவிர்ப்பதற்கு ஒரே வழி ஜீவகாரணம் என்கின்ற திறவுகோள் தான். அந்த திறவுகோளை இவர்கள் காலம் உள்ள பொழுதே இந்த உடம்பிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா வந்து பரிபூர்ணமாக மனதார விரும்பினார். இப்ப அதை நம்ம சன்மார்க்க சங்கத்தவர்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் நாம் பிறருக்கு எந்தெந்த வகையில் துன்பம் நேருகிறது, எத்தகைய துன்பம் நேருகிறது, அதை எவ்வாறு நம்மால் அது நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை நாம் இன்னும் மேலும் தீவிரமாக விசாரித்து அதை அறிய வேண்டும். இதுல வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு துன்பத்தை பிரதானமாக சொல்றாங்க. அதுல வந்து பசியினால் வரும் துன்பம், கொலையினால் வரும் துன்பம் என்று ரெண்டு துன்பத்தை பிரதானமாக சொல்றாங்க. இப்ப பசியினால் வரும் துன்பத்தை இன்றைக்கு அரசு மூலமாக முடிந்தவரை அரசு வந்து ஏழை எளியவர்களுக்கு ரேஷன் மூலமாகவும் மற்ற வசதிகள் மூலமாகவும் உணவு வழங்கிக் கொண்டு அவர்கள் பசி நிவர்த்தி செய்கிற வேலையை அரசு செய்கிறது. ஆனால் அரசு செய்ய முடியாத இடங்கள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது. அந்த இடங்களுக்கெல்லாம் நாம வந்து நம் பசியினால் வரும் துன்பத்தை போக்குவதற்கான வழி என்ன? அப்படி இப்போ ஒரு வேலை பசியை போக்கினால் மட்டும் போதுமா, அடுத்த வேலை பசி வருமா, அதை யார் போக்குவது? இந்த இப்படியான சிந்தனை நமக்கு உருவாகுதல் வேண்டும். இப்ப வந்துட்டு குறிப்பா வந்துட்டு கை கால் நல்லா இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, கை கால் இல்லாதவனுடைய நிலைமை என்ன இருக்கு, முதியோர்கள் நிலைமை என்ன இருக்கு, அனாதை குழந்தைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, ஆதரவற்ற பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய துன்பம் எவ்வாறு இருக்கின்றது, கைதிகளுடைய துன்பம் எவ்வாறு இருக்கிறது, மனநோயாளிகளின் துன்பம் எவ்வாறு இருக்கிறது, மருத்துவமனையில் பிணியால் அவதிப்படக்கூடியவர்கள் துன்பம் எவ்வாறு இருக்கிறது, இது போன்ற பல விடயங்களில் ஜீவகாரணத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்பேனால் எங்கெங்கெல்லாம் இப்படி பசி நிவர்த்தி செய்ய முடியும், கொலையினால் வரக்கூடிய ஆபத்தை எப்படி எல்லாம் போக்க முடியும் என்பதை பற்றி நாம் மேலும் மேலும் விசாரிக்க தொடங்கும் பொழுதுதான் அந்த உருக்கம் தான் மேலும் மேலும் நமக்கு ஆண்டவருடைய திருவுருளை நமக்கு பெற்று நமக்கு இதை போக்குகின்ற சுதந்திரத்தை இறைவனுடைய திருவுருளா நாம் பெற்று அந்த சுதந்திரத்தை கொண்டு நாம் எதனால் நம்ம வருத்துகிறோமோ அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய ஜீவகரணத்தை வல்லபத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று வல்லவரே அவரே ஜீவகரண உலகத்தை வலியுறுத்துகிறார். அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாரு, ஜீவகரணத்தின் வல்லபம் ஞாகனில் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது சொல்றாரு, பிற உயிர்களிடத்தில் பசி கொலை முதலியவற்றில் எதனால் காரணம் தோன்றுகிறதோ அதனால் அவ்வுயிர் வருந்தாதபடி அதை நீக்குவதற்கு முயல்விப்பதுதான் அதனுடைய வல்லபம் என்று அறிய வேண்டும் என்று அதனுடைய வல்லபத்தை சொல்றார். அப்ப அதனுடைய வல்லபத்தை நாம் எப்படி பெருக்கிக் கொள்வது என்பதுதான் இது நமக்கு அனைவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சவால். நாம் வந்து 24 மணி நேரமும் பெருமானாருடைய வழியிலே அவருடைய தவம் என்பதே சிவகாரணம் தான். சன்மார்க்கிகளுக்கு தவம் என்று கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டோ இல்லை யோகாசனத்தில் அமர்ந்து கொண்டோ உள்ளுக்குள்ளதை ஒழுங்கி பார்க்கிறோம் என்று உட்கார்ந்து கொண்டு செய்யக்கூடிய சாதனைகள்ல சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்று கண்களை திறந்து கொண்டு எதிரிட்ட சீவர்களும் நமக்கு எதிர்வராத சீவர்களும் எவ்வாறு பசியலாலும் கொலையினாலும் துன்பங்களாலும் பிற அவஸ்தைகளாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அறிவு விளங்காமல் இருக்கின்றார்கள், மனித பிறப்பு எடுக்கும் நோக்கம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இதை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பது ஜீவகாரணத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம் இது. இதையே தவமாக வள்ளலாற்றன் வாழ்க்கையை செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அவர் வந்து மனிதர்களுக்கு உயிரிழந்த தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதும் கண்ணுட கண்டும் சிறியிருக்கும் கனமும் சகித்திட மாட்டேன் என்று அவர் அறிவித்து முடிகின்றார். அப்ப நமக்கு வந்து அந்த நம்ம வந்து இவ்வளவு துன்பங்கள் இந்த உலகத்திலே முதலில் துன்பங்கள் ஏற்படுகிறதா என்று நம்ம கண்கொண்டும் காது கொண்டும் கேட்க வேண்டும். எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசுகளே பல துன்பங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, மக்களே பல துன்பங்கள் தங்களுடைய தலையில் வாரி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இது அப்புறம் பல நிறுவனங்கள் பல துன்பங்களை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லா வகையிலுமே மக்களுக்கு துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த துன்பம் வரும் பொழுது அதை நீக்குவதற்கான அறிவு அந்த மக்களிடத்தில் நாம் வழங்குதல் வேண்டும். அது எவ்வாறு அது கிடைக்கும்? அவர்களிடத்தில் அந்த ஜீவகாரணி என்கின்ற அந்த ஜீவகாரணிய உபகார கருவி அவர்களிடத்தில் சென்று சேரும் பொழுது அவர்களும் அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். அப்ப இந்த அரசு அதிகாரிகள் நிறுவனங்கள் இவர்கள் அனைவருமே ஜீவகாரணி என்கின்ற அந்த திறவுகோலை கற்றுக் கொள்வது வேண்டும். அவர்கள் வந்து அந்த ஜீவகாரணி கருவியை அவர்கள் பயன்படுத்துதல் வேண்டும். அப்ப ஜீவகாரணி என்கின்ற அந்த கருணை அந்த கம்பாஷன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கருணையை முழுமையான கருணையை அவர்கள் ஒவ்வொரு ஜீவர்களிடத்திலையும் அவர்கள் அதை காட்ட முற்படுதல் வேண்டும். எல்லா ஜீவர்களுக்கும் முழு சுதந்திரம் இருக்கிறது, அந்த சுதந்திரத்தை முழுமையாக பெறுதல் வேண்டும். இன்மை என்ப வாழ்வும் அருமை என்ப வாழ்வும் இரண்டும் பெற்ற பிறகு முடிவில் இது வந்து இதற்கும் மேலாக இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் உணவு வழங்கக்கூடிய அந்த ஒப்பற்ற பெரிய லாபம் ஒப்பற்ற பெரிய ஆற்றலை பெற்றுக்கொள்வதுதான் நம்ம பேரின்ப லாபம் என்கின்ற அந்த இடம். இப்ப ஐயா வந்து கடைசியாக வந்து உலக உயிர்களுக்கு இவரும் இடையூறெல்லாம் விலக நீ இடைந்து விளக்குக மகிழ்ச்சி என்கின்ற அந்த இடத்துக்கு அவர் செல்லும் சென்ற நிலைக்கு எப்படி அவர் வந்தது என்றார், அவர் எல்லா அவருடைய ஜீவகாரணத்தினுடைய விரிவு மேலும் மேலும் விரிவடைந்து முழுமையடைந்த போது அவர் வந்து உயிர்களுக்கும் இந்த மூன்று வகையான இன்பமும் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பிறகு இறுதியில் தான் அவருக்கு வந்துட்டு அந்த முழுமையான சுதந்திரம் வழங்கப்படுகிறது, இறைவனால் வழங்கப்படுகிறது. அந்த சுதந்திரத்தை பெற்ற பிறகு அவர் எல்லா உயிர்களும் எல்லா உடம்புகளும் புகுந்து கொள்வோம் என்று இறுதியாக அவர் திருவாய் மறந்தார். அப்ப எல்லா உடம்புகளையும் புகுந்து நோக்கம் என்ன? அப்படி உயிர்களுக்குள்ளும் அந்த கருணையை ஊடுருவி செல்ல வேண்டும், இந்த கருணையை கொடுக்க வேண்டும். அது ஆறறிந்து ஜீவராசிகளை முதற்கொண்டு அதற்கு கீழான ஜீவராசிகளை கூட அந்த மேலான அறிவை அவர்களும் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று ஐயா விரும்பினர். அப்ப முதலில் நம்ம விலங்குகள் வந்து மனித தேகம் எடுப்பதற்கு முன்பாக மனிதர்கள் மனித தேகத்தில் கிடைக்கப்பெற்ற அதிர்ஷ்டம் உள்ள மனிதர்கள், இந்த தேகம் அறிய தேகத்தை பெற்ற மனிதர்கள் இந்த ஜீவகாரணி என்கின்ற அந்த கருவியை பயன்படுத்தி அந்த சுதந்திரம் இந்த தேகத்தை பற்றி சுதந்திரம் இல்லாமல் வாடுகின்ற ஜீவர்களினுடைய துயரை எந்த வகையிலாவது அதை தீர்க்க முற்படுவார்கள் என்றால் அவர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முற்றிலும் தகுதியுடையவர்கள் என்று பெருமானார் அறிவித்து சத்தியமாக சொல்கிறார். இந்த சத்திய வார்த்தை நம் உண்மை என்று நம்பி அந்த கருணையை எல்லா தளத்திலும் வெளிப்படுத்துதல் வேண்டும். இது சாதனம் இல்ல, வேறு ஒரு சாதனம் இருக்கிறது, அந்த சாதனத்தின் மூலமாக நம் இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடையாது. காரணம் ஏனெனில் நாம் இறைநிலை அடைய வேண்டும் என்ற நோக்கமே, இறைநிலையை அடைவது இந்த திருவுருளை முழுமையாக பெற வேண்டும் என்ற நோக்கமே பிற உயிர்கள் பொறுத்துத்தானே தவிர தன் உயிர் சுதந்திரமாக தன் உயிர் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை, எல்லா உயிர்களும் இன்பமும் பெற்று வாழ்தல் வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை குறிக்கோள் மட்டுமே அதை அந்த ஆன்மாவை முழுமையான சுதந்திரத்துக்கு விட்டு செல்லும் என்பது வள்ளலாருடைய வாக்காக நான் கருதுகின்றேன். அதனால்தான் நான் தொடர்ச்சியாக என்னை சந்திக்கும் அன்பர்களிடத்தை நான் கூறிக்கொண்டு வருவது, நான் எல்லா உயிர்களை பற்றியும் சதாசலவும் சிந்தித்து எடுக்க வேண்டும். அவர்கள் எதனால் அவர்களுக்கு துன்பம் நேரிடுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வெறும் பசியால் வரும் துன்பம், உணவு தீர்ந்தால் உணவு போட்டால் போதும் என்றால் அதோடு நிறுத்திக் கொள்வது ஜீவகாரணியம் அல்ல. அதை கடந்து அவர்களுக்கு வேறென்று அவர்கள் அடுத்த வேலை உணவுக்கு அவர்களை நாம் தயார் செய்வது எப்படி, அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது எப்படி, அவர்களுக்கான சுதந்திரத்தை விரிவுபடுத்துவது எப்படி, அவர்களை வந்து இந்த அறிவை பெற்றுக்கொள்ள செய்வது எப்படி, அவர்களை அடுத்த கட்டமாக அவர்கள் மூலமாக ஒரு கொலை நிகழாதவாறு செய்வது எப்படி, அவர்கள் மூலமாக பிற உயிர்களுக்கு உதவுவது எப்படி, அவர்களையே ஜீவகாரணி உடையவர்களாக ஆக்குவது எப்படி, இப்படி பல தளங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு நம்ம ஜீவகாரணி ஒழுக்கத்தை நாம் மேலும் மேலும் விரிவுபடுத்தி கடைபிடிக்க வேண்டுமானால் அதுதான் சன்மார்க்கத்துக்கு சன்மார்க்கத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை தவம். அதுதான் பயிற்சி முயற்சி என்பது என்னுடைய கருத்தாக நான் முன்வைத்துள்ளேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த ஜீவகாரணி ஒழுக்கம் என்ற மூன்று பகுதிகளையும் முழுமையாக மீண்டும் 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 படித்துக் கொண்டே இருப்போம். ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் நம்மளை தட்டி இழுத்து கருணையும் இல்லாதவர்களுக்கு கூட, மன கருங்கல் பாறையாக இருப்பவர்களுக்கு கூட அதை கசிந்து உருக்க செய்து அந்த கருணையை வெளிப்படுத்தும். அந்த கருணை ஒன்றுதான் நமக்கான சாதனை, அந்த கருணை தான் சாதனையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சாதனையை பிடித்துக் கொண்டுதான் நம்மால் மேலேற முடியும், வேறு எந்த தந்திரத்திலும் மேலேற முடியாது என்று வள்ளலார் அறிவித்து கூறுவதை நாம் உண்மையாக நம்புவோம், நம்பியபடி செயல்படுத்துவோம் என்று கூறி என்னுடைய சின்ன உரையை நிறுத்துகின்றேன். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பகிர்கின்றேன். எல்லா உயிர்களும் என் வாழ்த்து வாழ்ந்து.
வணக்கம் ஐயா. கோபி பேசுறாங்க, ரொம்ப அருமையா இருந்தீங்க பேசுறது. ஜீவகரணி ஒழுக்கத்தை வந்து சுருக்கமாவும் ரொம்ப ஆழமாவும் தெளிவாகவும் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
ஆமாங்க, நன்றி நன்றி. மேலும் மேலும் அதை குறித்து விவாதிப்போம், மேலும் மேலும் பேசுவோம். அதை குறித்து நிறைய அதுல இருக்கு, உள்ள ஆழமா போக வேண்டியது ஐயா இருக்கு. அது ஆழமா போக போக நிறைய விரிந்து விரிந்து கொண்டே போக, நான் மூன்றாம் பகுதி ஐயா எழுதவே இல்லை, மூன்றாம் பகுதி வந்து மேலும் விளங்கும் சொல்லியிருக்காங்க. அதனால அதை குறித்து இன்னும் நிறைய நம்ம ஆழமா விவாதிப்போம், மேலும் அறிந்து கொள்ள முற்படுவோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நீங்க சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஜீவகாரணி கருத்துக்கள் வந்து அடுத்த ஒரு நகர்வுக்கு கொண்டு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல வேண்டும். நீங்க கொடுத்த தெளிவோட விளக்கம் தான் இன்னைக்கு வந்து இந்த பதினொரு சன்மார்க்க சங்கத்தோட செயல்பாடுகள் அனைத்துமே அதை கொடுத்துதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. அந்த தெளிவான தெளிவை நீங்க கொடுத்தது ரொம்ப சிறப்பான நன்றி. இன்னைக்கு உங்க குரல் மூலயமா இன்னைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் நீங்க தெளிவுபடுத்துறது ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பேசுறது கருத்து எடுக்கணும், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட நம்ம அடுத்த இளைஞர் நோக்கி நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். ரொம்ப நன்றி ஐயா. கோபி ஐயா
சார், நன்றி
நன்றி நன்றி. அடுத்ததாக நமது நிகழ்வுல வந்து எங்கள் ஐயா ராயன் ஐயா வந்து பேசுவாங்க. ராயன் ஐயா லைன் இருக்காங்களா?
இருக்காங்க
ஐயா.
இருக்காங்க.
இப்ப அடுத்து வந்து ஒரு சின்ன முன்னுரையை கொடுத்து ஐயாவை நான் பேச அழைக்கிறேன். சாயந்த ஐயாவ நமது பாடிநல்லூர் சங்கத்திற்கு வந்து, அதாவது அவருடைய பணி வந்து அந்த தொண்டு பணி வந்து அளப்பரிய பணி. எப்படி நம்ம ராமையா ஐயா அவர் வந்து பத்தி ஒரு அற்புதமான பணிகள் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல சாயந்திரன் ஐயாவும் அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரு என்ன சொல்றதுன்னா, அவர் எனக்கும் அவர் ஒரு கூட உடன்பிறவா அண்ணன் மாதிரிதான். ஒரு அற்புதமான மனிதர், ஒரு அற்புதமான ஜீவபரணியவாதி என்று சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கூட இருப்பதனால்தான் இன்றைக்கு இந்த பாடிநல்லூர் சங்கத்தோட வளர்ச்சியும் அதோட ஜீவகாரண்ய பணிகளும் மேலோங்கி நிற்கிறது. அதில் நிறைவேற்று சொல்லக்கூடிய வழியில் இருக்கிறவர் ராமையா, அண்ணன் ராஜேந்திர அண்ணன், அப்புறம் ராஜ்குமார் அண்ணன், இன்னும் வந்து இந்த சபையின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெயராமையா, அதாவது இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லாத காலநிலை பருவம் சரியில்லாதனால அவரால் கலந்துக்க முடியல. ஜெயராமையா அவங்களாம் வந்து உண்மையாவே இந்த சங்கத்துக்கு வந்து முன்னோடிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அழியன் ஒரு சிறுவன், என்னையும் இந்த ஜீவகாரண்ய பணியில் அழைத்துக் கொண்டு அவங்க நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கிறது. ஐயா வந்து ராயன் ஐயா வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு அற்புதமான ஒரு பன்முக சிந்தனை உடையவர். ஜீவகாரண்ய பணியில வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போதும் அதை மனக்கட்டி கூட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை அப்படி கொண்டு போகலாம், இந்த விஷயத்தை இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பல வகையில ஊக்கம் அளித்து எங்களை சிறப்பான ஒரு வழிக்கு நடத்தி செல்லக்கூடிய ஒரு முன்னோடியாக ராயன் ஐயா திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். உடல் பிறவா சகோதரன் என்று சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான மனிதர், சத்தியத்திற்கு வல்லல் பெருமான் கூறக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் தன்னுடைய உயிர் நாடியாக கொண்டு, தன்னுடைய சன்மார்க்க பணியில் தன் குடும்பத்தை ஆட்கொண்டு, தன் குழந்தைகளை ஆட்கொண்டு வல்லலா சொல்லக்கூடிய வழியிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் என்று சொல்ல வேண்டும். அந்த அற்புதமான மனிதர் ஐயா எங்க சங்கத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும். சாயந்திரன் ஐயா அவர்கள் அவர் இப்பொழுது பேச அழைக்கிறேன். அவர் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார் என்று சொல்லி ஐயா நீங்க பேசுறீங்க. ராயன் ஐயா
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார், தெய்வ திருவுடைகளே சரணம் சரணம். ஐயாவுடைய சங்கத்திலிருந்து ராஜேந்திரன் என்ற பேசுகிறேன். ஐயோ கேக்குதா ஐயா?
எல்லாத்துக்கும் கேக்குதுயா?
இருந்து ராஜேந்திரன் பேச. அனைவருக்கும் வணக்கம். கோபிநாத், எல்லாத்துக்கும் வணக்கம். இது மாதிரி ஒரு சத்தங்கம் பண்றது ரொம்ப நல்லதுதான். ஏன் கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு இது. நம்ம கிளாரிபிகேஷன் தான் பண்ணிக்கிறோம். நம்ம ஒன்றும் அந்த இடத்துக்கு நம்ம ஒன்றும் போகல. ப்ராக்டிக்கலா நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, செய்யணும், இந்த ரெண்டு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும். காலையில எத்தனை நித்திய கர்மா விதின்னு இருக்கு, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. காலையில 3:30 எந்திரிக்கணும்னு. அது மாதிரி ஒவ்வொரு சன்மாரிக்கையும் 3:30 எந்திரிக்கணும். எந்திரிச்சு காலையில என்னென்ன செய்யணுமோ காலையில கடற்கெல்லாம் முடிச்சுட்டு இறைவனுக்கிட்ட நம்ம அப்பதான் பேச வேண்டியது இருக்கு. இறைவன்கிட்ட நம்ம தோத்திரம் பண்ணணும். ஐயா சொல்றாரு காலைல திருப்பலி வச்சு, திருவடி குளிச்சு, அகவனை எல்லாத்தையும் படிச்சு இறைவன் நம்ம கிரகிச்சுக்கணும். அதுபடி காலையில எப்படி 3 வேளை சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி இதையும் காலையில கண்டிப்பா செய்யாம அந்த வேலை 3 வேளையும் சாப்பிடவே கூடாது. அந்த ஒரு தரம் வேணும் நமக்கு. அதே மாதிரி மூலிகைகள் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. மூலிகைகள் ஐயா சொன்ன அந்த கட்டிலாங்கனி தூதுவல முசு முசுக்க அந்த சீரகம் இந்த 3-4 போட்டு தினமும் உட்கொள்ளணும். அப்ப உட்கொண்டாதான் நமக்கு எந்த நோயும் வராது. அதான் ஆன்டிபயாட்டிக். நமக்கு ஆன்டிபயாட்டிக்னா எதுக்கும் அது மருந்தெல்லாம் சாப்பிட தேவையில்ல. வள்ளல் பெருமான் சொன்னது போதும், அதை கடைபிடிச்சாலே போதும், எந்த நோயும் நமக்கு வராது. முதல் இது நோயே முதல்ல வராது. உள் பிரதான உடம்பு வலுபெறும்ன்றாரு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனால வள்ளல் பெருமான் காலையில எந்திரிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி சளி பிடிக்க கூடாது நமக்கு. அதே மாதிரி மலம் கழிக்கிறது சுத்தமா இருக்கணும், வயிறு கிளீனா இருக்கணும். சாப்பிட்ட பிறகு அதை வள்ளுவர் சொல்றாருல, மருந்து வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றதின் போற்றது மீன். மருந்தே தேவையில்லைன்றாரு வள்ளுவர் திருவள்ளுவர். ஏன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா வள்ளுவர், மருந்து வேண்டாமாம் யாக்கைக்குன்னா அந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லைன்றாரு. அருந்தியது அற்றதின் போற்றதின் உனின். அருந்தியது நம்ம சாப்பிட்டது முன்னாடி எல்லாத்தையும் வெளியே போயிட்டு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்தே தீவிரம் வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவரும் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு, வள்ளலாரு அதிகமா சொல்லியிருக்காரு நமக்கு சொல்றது. அதுபடி நடக்கிறதுதான் சன்மா இருக்கும். அதே மாதிரி தளி பிடிக்க கூடிய தளி பிடிச்சிச்சுன்னா அது நமக்கு மரணத்துக்கு போய் கொண்டு போயிடும். தளியும் பிடிக்கக்கூடாது, மரமும் கழிக்கிறது ரெண்டும் இது கரெக்டா பண்ணாலே ஆயுள் நீடிக்கும். ஆயுள் நீடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவனுடைய ஜீவகாரணி பணியை தினமும் செஞ்சணும், தினமும் ஜீவகாரணி பணி செய்யணும். இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் ஏழைகள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால அங்க ஜீவகாரணி பணி செய்வதற்கு வேறையே இல்லாம இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய ஏழைகள் இருக்காங்க, நம்மளோட கீழ் லெவல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்க. அதுகளுக்குதான் நம்ம செய்யறது ஜீவகாரணிதான். அதனால அவரு ஐயா அழகா சொல்லிட்டாரு, பிராக்டிக்கலா இருக்குன்றாரு. பிராக்டிக்கலா எப்படி இருக்கீங்கன்னா ஐயா சொல்றார், எல்லாத்தையும் சரணாகதி தத்துவம்ன்றாரு. சரணாகதி தத்துவம்னா எப்படின்னா, அதாவது வள்ளல் பெருமான் கிளீனா சொல்றாரு, அதாவது நன்னாலும் கடந்தேன் ஒரு ஞான சபாபதியே, பொன்னாலும் சபையாய் அற்பூர்ண புண்ணியனே, என்ன ஆபதம் ஒன்றும் உனக்கிலே எனினும் நின்றாய், உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மையை உரைத்தரலே. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதினினை கூட்டி வித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த பூனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உறங்கு வித்தால் உறங்கிருந்தேன், உறங்கிருந்தென்று மாட்டி வித்தால் ஆடுகின்றேன், அந்த ஒரு சிறிய நாள் ஆவதென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொன்று சொல்றாரு, பழக்க மர பொது நலம் கண்டுகொண்டு தரணும், கடை சிறியேன் உளம் பொத்தது காய்க்கிறது ஒரு காய்தான், விளக்கம் வர பழுத்திடுமோ வெம்பிடுமோ வெம்பி உண்டிடுமோ, வெம்பாடு வலுக்கினும் எனது கரத்தில் அகப்படுமோ, குளக்கருது மலமாயே குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினும், தொடக்க மர உண்டுவேனோ தொண்டையில் வித்தி கொள்ளுமோ, ஜோதி இல்லம் ஏதுவோ ஏது மறிந்திலேனே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறாரு. அப்ப இந்த என்ன சொல்ல வராரு, இதெல்லாம் சரணாகதி, நம்மளால ஒரு காரியம் ஆகாது, இறைவனாலதான் திருவருளாலதான் முடியும். நம்ம ஒரு கருவியா தான் இருக்கணுமே தவிர, நம்ம அரசியல்வாதி மாதிரி பேரு புகழ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வள்ளல் பெருமான் அதுக்கு உண்டான இது மேல ஏறதுக்கு உண்டான வெளிய வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்துக்கு தரமாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னை மரியாதிருத்தல் வேண்டும்ன்றார் வள்ளல் பெருமான். அதான் சொல்றாரு, தன்னை மரியாதிருத்தல் வேண்டும், தன்னை யாருன்னு தன்னை யாரும் காட்டிக்கொள்ள, தன்னையே யாரும் காட்டியிருந்தோம், நம்ம யாருன்னு முதல்ல மத்தவங்களுக்கு சொல்லணும் அவசியமும் கிடையாதுன்றாரு. நம்மளை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணவும் கூடாதுன்றாரு, நம்ம எந்த லெவல்ல இருக்கணும் அது கூட சொல்லக்கூடாதுன்றாரு. அந்த அளவுக்கு தன்னை மறைச்சிட்டு இருக்கணும், தன்னை மதியாது இருக்கணும் அப்படின்னு அதுல வள்ளல் பெருமான் அழகா சொல்றாரு. வள்ளல் பெருமான் சொல்றதுல இன்னொன்னு சொல்றது, ஒரு பிரம்மன் அடி முடிய உண்ண முடியாத அவற்றில் பேசலாம் போயிட்டு இருக்கோம், நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஒரு பிரம்மன் அடி அண்டங்கள் அடிமுடிய உண்ண முடியாத அவற்றின், ஓராயிரம் கோடி மாலண்டம் மரண்டம் உற்ற கோடான கோடியே திருகலது பலகோடி ஈசனண்டம் சதாசிசனண்டம் என் நிறந்த திகழ்கின்ற மற்ற பெருசக்தி சத்தர்கள் சீரண்டம் என் புகழ்வேன். ஒருவரும் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக கூட செய்ய அவ்வெளியில் நடு நின்று நடனும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவி என ஆட்கொண்டு மகனாக்கி அறியா வரம் தந்த நெய் தந்தையே, மணிமன்றில் நடு நின்ற தெய்வமே, எல்லாம் வல்ல நடராஜபதியே. இப்படி அது 2283 உலகங்கள் பெருமானார் சொல்றாரு, இத்தனை உலகங்கள் இருக்குன்னு. எதன் மூலமா பெருமானார், தயவு கருணை இறக்கம் இதை வச்சுதான் நான் போனேன், இதை வச்சுதான் எந்த சாதனமும் தேவையில்லைன்றாரு. தயவு கருணை இறக்கம் மூணு இருந்தாலே நம்ம அதுக்கு எந்த சாதனமும் தேவையில்லைன்றாரு. அதனால நம்ம பண்ணணும், நம்ம நம்மளுடைய வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி ஒரு பாடல சொல்வாரு, கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டுகொண்டேன், கோவில் கதவு திறந்திட பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன், அடல் கடந்து சிறு அமுதம் உண்டேன், ஒரு அருள் ஒளியால் அனைத்தும் இழிந்து தெளிதறிவாய் அழியாமை அடைந்தேன், உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளர்ந்தேன், உள்ளமெல்லாம் தலைத்தேன், உள்ளபடி உள்ள பொருளை உள்ளவனாய் நிறைந்தேன், இட தவிர்க்கும் சித்தியெல்லாம் என்வசம் ஓங்கினவே, இத்தனையும் பொது நடம் செய்யும் இறைவன் அழித்தேலே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனால வள்ளல் பெருமான் எப்படி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டாரு நமக்கு. அதனால அதையும் அதே மாதிரி இன்னும் அடையணும் பெருமான் அழகா சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு, காற்றாலே புவியாலே கசிக்கிறதனாலே கணனாலே புனலாலே கதிராலே கூற்றாலே பிணியாலே தொலைக்கருவியாலே கோளாலே பிறரேக்கும் பொது செயலாலே ஏற்றாலே வேற்றாலே இஞ்சாண்டும் அழியாது விளங்கும் மெய் அளிக்க வேண்டும் என்றும் விரைத்தளித்தாய் எனக்கு. ஏற்றாலே இறைவன நினையாது உலகீர் எந்த அறுப்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே. அப்ப இறைவனை தான் நம்ம சாரணும். இறைவனை எங்க இருக்காருன்னா நமக்குள்ள இருக்காரு. என்னுள்ள என்னுள்ளே அடைந்து என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே வலுத்த என்னுடைய அன்பே. அப்ப என்னும் நமக்குள்ளதான் இருக்குது. அதை திருமண அழகாசுர உள்ளமும் கோயில் ஊனோடம் பாளையம் வள்ளல் பெருமானுக்கு வாய் கோருபாக செல்ல தெளிந்தா இருக்கு. ஜீவனே சிவலிங்கம் அழகா திருமணம் சொல்றாரு. அதே மாதிரி அவரு இந்த முன்னோட வள்ளல் பெருமான் சொல்றாரு, இது தன்மார்க்க சங்கத்தில் சித்தடியேன் உமது தாழ் பதிந்து வணங்கியின் பார்த்திருப்பேன் தெய்வனோட கேப்பீர் என் மார்க்கம் என உமக்குள் ஒருவனாய் கொள்வீர் எல்லாம் செய்ய வல்ல நமது இறைவனையே தொழுவீர் புன்மாக்கத்தவர் போல் போலவே வேறு சில புகன்றே புந்தி மயக்கம் அடையாது பூரணமாய் மெய் சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவமார்க்கம் ஒன்றே தம்மானே என்னானே சார்ந்து மின் ஈந்தே அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அழகா சொல்றாரு நமக்கு. நம்ம அவன் உருவத்தை வச்சோ நம்ம வணங்கிட்டு இருந்தோம்னா அதே நம்ம சமயத்துக்கு போயிட்டோம்னு சமயம். சமயம்ன்றது உருவ வழிபாடு வள்ளல் பெருமான் வானால் ஒளியேறி நம்ம வணங்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஒளியதான் வணங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இப்ப நமக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இந்தியாவுடைய பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா உடனே கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல நம்ம பாட்டுக்கு இங்க கீழே இருக்கிற எம்பி கவுன்சிலர் இவங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம்னா போய் சேருமா? சேரவே சேராது. அதனால இறைவன் ஒருத்தர் தான் வள்ளல் பெருமான் கிளீனா சொல்றாரு. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இதுவரை நமக்கு சொல்ல வந்த அவர் வள்ளல் பெருமான் தான் அழகா சொல்றாரு. தன்மார்க்க பெரும்பதி வருகையில சொல்றாரு சாமிகளுக்கு தெரிவிப்ப சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகத்துக்கும் வழங்கும் எவ்வித தடைகளும் தடையற்ற பெருநெலி காலம் தொட்டு அளவில் காலம் நெடுதார முறையில் வழங்கும் அதன் மேன்மேலும் வழங்கும் பல மத சாம சாதி சாதி பேதங்களுக்கு ஆச்சார பேதங்களுக்கு சுத்த சன்மார்க்க பெருநெலி விளக்கம் அது கடவுள் சமுதம். இது 29 மாதத்திற்கு இப்போது வருகின்ற கடவுள் இதற்கு முன் சமய சாஸ்திரம் வந்ததாக சொல்லப்பட்ட ஏற்பாடு கர்த்தாக்கள் மூர்த்திகள் தேவர் அடியார் யோகி ஞானி முதலாளர் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்து எழுந்தீங்க தனிப்பெரும் தலைமை பெரும் உண்மையாக நான் அந்த அருகே பெறுவேன் பெறுகின்றேன் பெற்றீர்களே அடுத்தாலும் பெறுவதற்கு யாதும் பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம். அப்ப மெயினா இவர் இதுவரைக்கும் வந்த கடவுள் நம்ம கும்பிட்ட கடவுள் தான் அவர்ல ஒருவர் இல்ல இல்ல இறைவன் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்ன்றாரு. அவரு தான் எல்லாத்துக்கும் தலைமைன்றார் தனி தலைமை பெரும் பதின்றாரு. அவரை நம்ம வணங்கணும்னா கண்டிப்பா வள்ளல் பெருமான் கருணை இறக்கம் தயவு இதுதான் மெயினா வேணும். தனி மனிதன் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லாம எது செஞ்சாலும் அட்டர் வேஸ்ட் தான். அதாவது ஜீவகிரி ஒழுக்கம் இல்லாமல் யோகம் தவம் ஞானம் விரதம் ஜபம் இவர்கள் கடவுள் பாத்திரத்துக்கு சிறிதும் வாங்க மாட்டார்கள் யாரா இருந்தாலும் சரி. அதுல ஏதாவது ஒரு பஞ்சமாதங்கள் நம்ம செய்யக்கூடாது. இப்ப பஞ்சமாதங்கள்லாம் என்னன்னு தெரியும் முதல்ல கொலை களவு திருடு களவு பொய் அப்புறம் காமம் அப்புறம் இன்னொன்னு காமம் இன்னொன்னு மெயின் இருந்தது கொலை அதாவது கொலை களவு பொய் காமம் என்ன ஒண்ணு ஒண்ணு விட்டு போச்சு அது மொத்தம் 5 சொல்றாரு வள்ளல் பெருமான். இந்த இந்த 5 நம்ம கடைபிடிக்கணும். ஒவ்வொரு சன்மார்க்கை அன்பரும் கண்டிப்பா அது 5 கடைபிடிச்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால இந்த 5 அதாவது கொலை காமம் பொய் திருடு அதாவது இது கல்லுனா கோலை பொருள் வஸ்துகள் ஆகி இப்ப ரொம்ப கெட்டு போச்சு. எல்லா சமுதாயமும் கெட்டு போனது காரணம் போதை வஸ்து தான். அந்த போதை இல்லாம எல்லாம் தண்ணி இந்த மாதிரி எல்லா சாப்பிடும் சாப்பிடறதுனால வள்ளல் பெருமான்கிட்ட வர முடியாது. வள்ளல் பெருமானுக்கு வரணும்னா இந்த பஞ்சமாத பாங்கதும் செய்யாமல் இருக்காண்டான் ஐயோ அவர்கிட்ட இருக்கிறது மாதிரி அர்த்தம். அது 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 இருந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஐயா கிட்ட இருந்து பொய் தான். அது ஐயா கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை அதான் உண்மை. அதனால எல்லா நண்பர்களும் அதாவது இந்த காலையில எந்திரிக்கிற பழக்கமும் இருக்கணும் நைட்டு சீக்கிரம் 8 மணிக்கு கூட படுக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. காலையில சீக்கிரம் எந்திரிச்சாகணும். எந்திரிச்சாதான் அந்த காஸ்மிக் கதிர்கள் இருக்கு, அந்த கதிர்கள் அமுத காற்றுன்றாரு, ரிசீவ் பண்ணா நம்ம அதை வந்து அந்த 23 மணி, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அந்த 1 மணி நேரம் தான் அமுத காற்று வருது. இந்த 23 மணி நேரத்தை அதுதான் காப்பாத்துது. மீதி நேரம் அசுத்த காற்று தான், விஷ காற்றுன்றாரு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அந்த 1 மணி நேரம் தான் இந்த 24 மணி நேரத்தை காப்பாத்திட்டு இருக்கு. நேரம் நம்ம தூங்கிட்டோம்னா வச்சு நம்மளுடைய ஆன்மலாபம் எல்லாமே ஜீவகாண்டியமும் நம்ம செய்யணும், வரோதாரம் சத்து விசாரம் இதுவும் செய்யணும். நம்மளுடைய இதும் ஆகும். நம்ம கொடுக்க கொடுக்கதான் நம்மளுடைய அவங்களுடைய சொந்த வருமானத்துல 1% செஞ்சா போதும், அதுக்கு மேல வேணும் செய்ய வேணாம். 1% உங்களுடைய வருமானத்துல 1% மத்தவங்களுக்கு செய்யணும். இதை செஞ்சாலே போதும் வள்ளல் பெருமான். அதான் டெய்லி செய்யணும்ன்றாரு. அதை டெய்லி செஞ்சாதான் மனம் உருகுன்றாரு. அதனால சன்மார்க்க அறிஞர்கள் எல்லாரும் அனைவரும் மத்தவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதான் ஜீவகாரணியம். ஜீவகாரணியன்றது நமக்குள்ளேயும் செய்யணும், அதே மாதிரி மத்தவங்களுக்கும் செய்யணும். நமக்குள்ளேயும் உள்ள செய்யணும். வேலையில எந்திரிச்சு அந்த நம்மளுடைய பணி எப்படி 3 வேளை சாப்பிடுறோமோ அதே மாதிரி இதையும் செய்யணும். காலைல திருப்பலி எழுச்சி, திருவள்ளி குளிச்சு, அகவலி எல்லாமே படிக்கணும். சன்மார்க்க அன்பர்களும் அது படிச்சாதான் அந்த மொழி அது அப்பதான் என்னன்னு புரியும். வெறுத்து படிச்சா புரியாது. அது 10 முறை படிச்சாலும் நானா டெய்லி தினமும் படிச்சுட்டு இருக்கேன். பிராக்டிக்கலா இருக்க, பிராக்டிக்கலா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு வள்ளல் பெருமான் உணர்த்துறாரு. நல்லா உணர்த்துறாரு. நல்ல அனுபவம் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. பெருமானும் கொடுப்பாரு நமக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ, உழைப்புனா என்ன, நம்மளுடைய உண்மையும் உழைக்கணும், உறுதியா இருக்கணும். வள்ளல் பெருமான் ஆனாருன்னு முதல்ல நம்பிக்கணும். அதாவது ஒரு ஒரு இது அளவுக்கு மீறினால் அமிர்தம் 5 விஷம் நம்ம சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வள்ளல் பெருமான் அளவுக்கு மீறி ஜீவகாரணியம் பண்ணா அமிர்தம் அளவுக்கு மீறினா அமிர்தம் 5 விஷம் ஆகாது. எவ்வளவு செய்யலாம் அதுக்கு லிமிட்டே பியாண்ட், அதாவது இன்ஃபினிட்டி இல்லையா, லிமிட்டே கிடையாது. அந்த அளவுக்கு ஜீவகாரணியம் பண்ணலாம். எந்தெந்த வகையில எப்படி பண்ணணுமோ அப்படி எல்லாம் பண்ணலாம். ஜீவகாரணியன்றது ஜீவகாரணின்றது 7 வகையான ஐயா சொல்லியிருக்காரு. பசி, எளிமை, தாகம், இச்சை, பயம் முதலியவை. இது மொத்தம் இத்தனையும் செஞ்சு இதை செஞ்சீங்கனாலே போதுன்றது. பசித்தோடுகளுக்கு பசி ஆற்றி வித்தலும், அப்புறம் பருவபாரம் சத்து விசாரமும் பண்ணணும். இதையும் பண்ணிட்டே இருந்தாதான் சதாகாலமும் நம்ம இறைவனுடைய அதாவது தத்துவங்களையும் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய தத்துவங்கள் எப்படி, இறைவனுடைய பெருமைகள் என்னென்ன, அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா நம்மளுடைய சிறுமைகள் எல்லாம் போகும். அதனால வள்ளல் பெருமான் பிராக்டிக்கல் மேன். அதே மாதிரி பிராக்டிக்கலா நம்மளும் செய்யணும். ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் செஞ்சீங்கன்னா அந்த அருளை பெறலாம். வள்ளல் பெருமான் சொன்ன அந்த மரணம் எல்லாம் பெறுவாரு, பெற முடியும். திளைந்து திரைந்து உளுத்தவரும் இறமை அடைந்திடவும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதே மாதிரி என்றும் இறமையோட இருக்க நன்றே தர்மம் ஞானமா மருந்தே. அதான் மருந்து, அதான் உள்ள இருக்கிறது. அது மருந்து, இந்த மருந்தை நம்ம பெற்றுக்கணும். எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவரும் இத்துடன் என்னுடைய சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணே அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்.
ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல அருமையான ஸ்பீச்சிங்க. ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க. ராயன் ஐயா வந்து சிறப்பான உங்க கருத்துக்களை, அற்புதமான கருத்துக்களை மக்களுக்கு எளியவர் புரியற வண்ணத்துல ஒரு அற்புதமான விளக்கத்தையும் தெளிவையும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமா நன்றி. உங்க சேவை எங்களுக்கு நாளும் தேவை என்பதை சொல்லி உங்கள் அற்புதமான கருத்துக்களுக்கு அரிய பணிவான வந்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ, என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதையே சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தியும் சொல்லல, ரொம்ப தாழ்வு படுத்தல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா டெய்லி பேசிச அதையே வந்து உங்க பதிவா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செயல். நன்றி. இப்பொழுது அடுத்ததாக, அதாவது இந்த ஒரு நிகழ்வை நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிரான்ஸ் நாட்டுல பிறந்து அங்க வளர்ந்து அங்க ஆன்மீக தேடல்ல, ஒரு ஆன்மீக தேடல தன்னோட 45 வருட காலத்துல தொடர்ந்து தேடி பல இடங்களில் சென்று முத்தி மோதி கடவுளை பற்றி ஒரு தேடல இருந்து இங்கு 65 வயதை தொட்ட திரு அலன் ஐயா அவர்கள் தன்னுடைய பேரை அருளுடையார் என்று மாற்றிக் கொண்டுள்ளார். அதுவே மிகவும் சிறப்பு. தமிழுக்கு எடுத்த ஒரு அற்புதமான சிறப்பு என்று சொல்ல வேண்டும். வள்ளல் பெருமானின் நித்திய கர்ம விதிகளை சொல்லப்பட்டக்கூடிய அனைத்து விதமான ஒழுக்கங்களையும் முறையாக அச்சு திகராமல் தன் வாழ்நாளில் ஒவ்வொரு தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். அதை நான் நடைமுறையாக கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனது இல்லத்திலும் அவர் தங்கினார். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ வள்ளல் பெருமான் அதை சற்று கூட திகராமல் அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் சரி, அந்த காலையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து இரவு படுக்கும் வரை எப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் தொட்டினாக பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார் திரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த திரு அலன் என்கின்ற அருளுடையார் ஐயா அவர்கள். அந்த ஐயா அவர்கள் எங்களுடைய பாடினோடு சங்கத்துக்கு வருகை தந்தார். அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்ல வேண்டும். இன்று கூட எங்களது பாதின சங்கத்திற்கு வந்து நாங்கள் வார வாரம் குழந்தைகளுக்கு சன்மார்க்க ஒழுக்க நெறி வகுப்புகளை தொடர்ந்து நாலாவது வாரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் போன வாரமும் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பல விதமான அறிவுரைகளையும் பல வகையான இயற்கையான தன்னுடைய அவர்களுடைய ஒழுக்கங்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் சொல்லி அவர்களுக்கு இந்த வாரமும் தொடர்ந்து வந்து குழந்தைகளுக்கு சில ஒழுக்க நெறி வகுப்புகளை பிரான்ஸ் நாட்டில் அங்கே உள்ள குழந்தைகளுக்கு எப்படி ஆசிரியர்கள் வழங்குவார்களோ அந்த நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து இங்கு குழந்தைகளுக்கு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வழி வாழ்க்கையின் மேல்நிலைக்கு செல்லக்கூடிய வழிக்கு வழிவகுத்துள்ளார் என்று சொல்ல வேண்டும். அதே போல் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைத்துமே இன்று அலனை அவர்களை ரொம்ப தன்னுடைய குடும்பத்தில் ஒருவாக பார்த்துக் கொண்டார். விற்று பிரிய மனம் இல்லாமல் அவ்வளவு வகையான அன்பை அவர்களுக்கு கொடுத்துள்ளார் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு பெருமையான பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐயா அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து பல வகையான ஆன்மீக தேடலில் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார், பல யோக நிலைகளுக்கு சென்றிருக்கிறார். சித்தாந்தம், வேதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய ஆறு அன்னங்களிலும் பல இடங்களில் சென்றுவிட்டு கடைசியாக சன்மார்க்கத்தான் முடிந்து முடிவான நிலை என்று உள்முகமாக உணர்ந்து இந்த வள்ளல் பெருமானை வள்ளல் பெருமானாக ஈர்க்கப்பட்டு இங்கு நமது தமிழகத்திற்கு தமிழ் மொழியை முறையாக கற்க வேண்டும் என்று ஒரு லட்சியத்தோடு இன்று அவர் நம் தமிழகத்துக்கு வந்துள்ளார். இதுவே மிக பெருமையான ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். நாம் அனைவரும் வேலை செய்வதற்காக வெளிநாடுகளுக்கு செல்வது உண்டு. அது வழக்கமாக நாங்கள் கேட்போம், எங்கப்பா என் பையன் ஃபாரின்ல ஒர்க் பண்றான், என் பொண்ணு ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்போம். இப்ப கோபியா போன்றவங்க கூட ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தவறா நினைச்சுக்காங்க. அப்புறம் பிரச்சனை ஐயா, நம்ம அன்பது எல்லாம் பாருங்கன்னு நிகழ்வு நடத்துறீங்க. இது உங்களுக்காக நான் சொல்லல, சொல்றேன் ஒரு உதாரணத்துக்காக, மன்னிக்கணும். ஆனா ஒரு பாரின்ல பிறந்த ஒரு பிரான்ஸ் நாட்டில் பிறந்த ஒரு மனிதர் தமிழ் மொழியை கற்க வேண்டும், தமிழில் தான் அற்புதமான மொழி, அந்த தமிழ் மொழி அல்லாது கடவுளின் மொழி என்று என்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறார். தமிழ் மொழி அல்ல, அது கடவுள் பேசும் மொழி, அந்த மொழியை நான் முறையாக கற்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வர ஜனவரி மாதம் முதல் தரமணியில் உள்ள உலக ஆராய்ச்சி தமிழ் மையத்தில் முறையாக தமிழ் படிக்க 3 மாத உடைய அந்த கோர்ஸை படிக்கிறதுக்காக இங்கு வந்துள்ளார். அதன் மூலம் படித்த பிறகு பல அருளாளர் நூல்களில் முக்கியமாக வள்ளல் பெருமான் கூறக்கூடிய அருட்பா முறையை முறையாக படிக்க வேண்டும், முறையாக படித்து அதில் உள்ள அற்புதங்களை உணர வேண்டும், அருள் அனுபவங்களை உணர வேண்டும் என்று ரொம்ப மிகவும் ஒரு குழந்தை போல் ஆவலாக உள்ளார் என்று சொல்ல வேண்டும். இது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒரு அற்புதமான மனிதர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை முறையாக தெரிந்து தெளிவு பெற்றுள்ளார். ஜீவகாருண்யம் என்கின்ற கம்பாஷனேட்டை முறையாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இன்னும் பல நம் ஜீவகாருண்யங்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். வள்ளல் பெருமானின் நூல்களை பல நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும். ஒரு அற்புதமான மனிதர் அந்த ஐயா எங்களுடன் வந்து நம்ம பாடநூல் சங்கத்தின் சார்பாக இன்று அவரது கருத்துக்களை இங்கே பதிவிட உள்ளார். அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். ரொம்ப மிகவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கின்றது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வுல பிரான்ஸ்ல இருந்து வந்து கொண்ட அலனை அவர்கள் நம்ம சங்கத்துல கலந்து பேசப்படுறார். இப்ப அவர் தான் பேச இருக்கிறார். இதுவரை பேசிய திரு ராமையா அவர்களுக்கு நன்றி, அண்ட் ராஜ்குமாரன் நன்றி, அப்புறம் ராயநரங்கன் அவர்கள் நன்றி. பிரான்ஸ் அலனையா பேசி முடித்த பிறகு ஏதேனும் மணித்தூள்கள் இருந்தால் அடியேனும் சற்று உரையாட உள்ளேன். நன்றி ஐயா, பேசி முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நானும் என்னோட சில கருத்துக்களை பதிவிடலாம்னு நினைக்கிறேன். என்னோட கருத்துக்கள் இல்ல, வள்ளலோரின் கருத்துக்கள் தான், அது கொஞ்சம் உங்ககிட்ட பதிவிடலாம்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தால் இப்பொழுது நலன் ஐயா அவர்கள் பேசுவார். அவர் பேசுவதை நம்ம கேட்போம்.
அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயர்களும் உன்பு திருவாழ்கே வல்லால் மரருகி வாழ்கே வாழ்கே. It's a great honor to speak to all of you that I don't know yet. Excuse me for my English with a French accent. I hope that you will understand me. But I will be very short because already you have said everything. Since you know much more than me. The only thing I know, I have been touched by Valalar, and I feel that it's very urgent to spread this message everywhere. Spread this message by leading compassion. Leading compassion everywhere we can. It's not a matter to feed many people at once. The matter, as Ramalinga said, is to feel the oneness with the one that you feed. Be one with him. Feel his consciousness. Feel that you are what he is. You are part of him. He is part of you. We are one. That is very important. The second thing is that I feel that more foreigners need to be part of this flow of Ramalinga's waves of deathlessness for the whole mankind. Because if no more foreigner comes, how can we spread to everyone in the world? So my purpose now is to create a new association, and I'm happy to inaugurate tonight in your presence, in the presence of our dearest Valalar, the Association for the Creation of an International Universal Brotherhood, to spread the knowledge of compassion and to give the example everywhere. So I'm writing a book, so already I've written a book in French about compassion that is on Amazon. And in all the French library in France, in Canada, and all the French-speaking nations. I'm writing now a second one in English. And the title of this book will be Compassion as the Ultimate Key to Attain the Highest Bliss and to Create an International Universal Brotherhood. With this book, I want to go everywhere, give lecture, and to, with the help of Valalar, actually, he's the only one that is doing the job, we are the mere instrument, to inspire the people to stop killing animals, to become a vegetarian, to start organic farming everywhere, to eradicate poverty. You know, in Africa, for instance, we have still 10 million people starving. 10,000 children are dying every day. So we have still a lot to do. And I encourage everyone to go everywhere and give lecture and to awaken all the foreign people from America, from Europe, from USSR, from Romania, from Asia, everywhere. We should bring everyone to this knowledge. So thank you very much for listening to me. And I hope to meet with all of you someday. We can meet all together somewhere. That will be very great. Aruperun jyoti, aruperun jyoti, tanuperun karune, aruperun jyoti. Yalla uyargalum, indi tru valge. Valla mararugi, valge, valge.
Thank you. Thank you very much, Mr. Allen. This is Gopi speaking from USA. It's a honor to have you in our program. It's a very big inspiration to non-Sanmargis to know that you explored all six santas, which led you to Sanmarga set by Vallalar. Thank you very much again for your participation in this program and your wonderful speech. Thank you very much.
Thank you, Gopi. Thank you. Can I say something about my experience now in Chennai? I am in Chennai, and I visited the Sangam of Vinod Kumar and Raj Kumar. I was very impressed, especially about the children that come to the school every Sunday. They look so beautiful, so bright, so much love, so much intelligence, respect, and openness. And everybody there is so great, so much love I could feel. And especially I was very touched to go to their Ganasabai, where the light, the jyoti is present. I feel really the presence of Vallalar is so beautiful energy. I am touching also with understanding of compassion by Vinod Kumar, his family, and Raj Kumar. They are such great people. They have inspired me. And as you have inspired me also by all the work you do. So thank you very much, and with all my gratitude and deeper love. Thank you.
Thank you again. So you're so fortunate to go and visit there, but you know, we are still, our time didn't still come. So we still have to go and visit. Based on what you're saying, like you're feeling Vallalar's presence in the place. And we can clearly see that in the speech given by all of them. Those were very inspirational too. Thank you. Thank you very much for sharing that. Ayya, Vinod Ayya?
Ayya, Arman. Ayya, are you in line? Ayya, are you in line? ஐயா, நான் ஒன்றும் பெரியசா எதுவும் பேச போறதில்ல. நான் ஆக்சுவலி நான் என்ன பேசணும்னு நினைச்சதுன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை மட்டும் ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சில நன்றிகள் சொல்ல வேண்டியிருக்கு இந்த சங்கத்துல. நான் அதை மட்டும் நன்றியை தெரிவிச்சுட்டு, நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயம், நான் எப்படி இந்த சன்மார்க்கத்துக்குள்ள வந்தேன், இந்த சன்மார்க்கத்துக்குள்ள சார்புக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி அற்புதம்லாம் நடந்துச்சுன்றத மட்டும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, பெரிய பிரமிப்பா இருக்கு. என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்க்கறது பெரிய பிரமிப்பா இருக்கு. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இல்ல ஏதாவது வந்து தவறெல்லாம் ஏதாவது பேசினா பேசிட்டாலும் மன்னிச்சுங்க. நான் பெரிய தவறா பேச மாட்டேன். என்னோட கடந்த வாழ்க்கையும் இப்ப நடக்கிற வாழ்க்கையும் ஒப்பிட்டுதான் பேச போறேன். அதுல எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வள்ளல் பெருமான் எனக்கு வாழ்க்கையில கொடுத்திருக்காருன்றதான் நான் இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுல எவ்வளவு ஜீவகாருண்யமும் அன்பும் கலந்திருக்கு, வள்ளல் பெருமான அன்பும் ஜீவகாருண்யமும் கலந்திருக்கிறது என்பதை என்னோட பர்சனல் லைஃப்ல நான் உணர்ந்துட்டு இருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இதைத்தான் நான் சசனா ஐயாக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஐயா, நீங்க ஏதாவது பேசுங்க. நான் சொன்ன இல்லையா, நான் எதையும் பேசுறதுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. அதாவது என்ன பொறுத்தவரையும் என் கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ராஜ்குமார் அண்ணன், ராஜேந்திர ஐயா, அலன் ஐயா, ராமையா, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா பேச்சே ரொம்ப குறைவு, அவங்க கிட்ட செயலாக்கம் தான் அதிகம். ஏன்னா என்ன கிட்ட இருக்கிற சுத்தி இருக்கவங்க எல்லாமே செயல்பாடுகளைதான் அதிகமாக தீவிரம் காட்டுவாங்க. இவங்கள பார்த்தனால எனக்கும் செயல்பாடுதான் அதிகமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு பேச்சுன்றது வந்து அவ்வளவு வந்து ஒன்னும் பெருசா, ஏன்னா விஷயங்கள் எல்லாம் சொல்றது தெரியுது, இதுதான் பண்ணணும்ன்ற பிள்ளைங்க சொல்றாங்கன்னு தெரியும் போது நம்ம அதுக்குண்டான நகர்வதை நடத்திட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப நன்றி ஐயா, அலன் ஐயா, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொன்னீங்க. நாங்கெல்லாம் வந்து என்ன சொன்னீங்க, நீங்க வந்து இன்ஸ்பைரிங் பை டீம் சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலி ரியலி இட்ஸ் எ வெரி ப்ளஷர் டு ஹேவ் யூ ஆன் விழாவா பகல் பெருமாள் சங்கம். இட்ஸ் ரியலி ரியலி வண்டர்ஃபுல் டைம். We had such a great time with you. It's very honor for me to receive you and show some of our Vallalar Bhagavan's places in Chennai. Really, really, very, very, we are blessed to have you. Thank you so much. Thank you so much. Ayya, vanakkam. Paravaram podagalum anamayam podanilai padanalam vadamaru sugodayam paridamil viramayam karagamadilada sanchivitam நல்லிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதமுதல் வராத இன்பு ஆரையன முன்னாளிலே வந்தே அருளி மகாபலம் சேர அருகிறாரு செம்பாதனம ராமடிந்தார் மனதில் இராத கந்தோடனம
ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, இராமலிங்கு ஆய நம.
அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இதுவரை எல்லாரும் பேசுவது கேட்டிருக்கீங்க. அரியன் ரொம்ப சிறியவன். என்னுடைய பெயர் வந்து வினோத்குமார். நான் இங்கு பாடிநல்லூர் சன்மார்க்க சங்கத்தில் பக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னோட வயது பார்த்தீங்கன்னா 34 வயது ஆகிருது. 20 வயது வரையும் இங்கு ஒரு சங்கம் இருப்பது எனக்கு தெரியவே தெரியாது. நானும் சாதாரணமான ஒரு குழந்தை போல தான் வாழ்ந்தேன் வந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொலை புலை செய்வாரோட குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். இந்த வீட்டில் ஒரு நாள் கூட அசைவு இல்லாமல் வந்து உணவு இருக்காது. எப்பயுமே அசைவத்தோடு தான் சமையக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் பண்ணேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து இந்த வள்ளல் பெருமான் மீண்டு எடுத்தார். அதுதான் ஒரு பெரிய பெரிய கருணை அவருக்கு. அவர் வள்ளல் பெருமான் என்னன்னு கேட்பாங்க, வள்ளல் பெருமானை பார்த்துருக்கீங்களா, என் நண்பர்லாம் கேட்பாங்க, வள்ளல் பெருமான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவ்வளவு பேசுறீங்களே வள்ளல் பெருமான் எப்படி இருப்பாரு, அவர் உருவம் இருக்காது அப்படின்னு பல கேள்வி கூட்டாரெல்லாம் கேட்பாங்க நண்பர்கள். அதாவது அசைவம் சாப்பிட்றவங்க வேலையிலும் சரி இப்போ நண்பர்களும் சரி. நான் உங்ககிட்ட ஒன்னே சொல்லுவேன், நான் 20 வயதில் நான் வந்து அந்த அசைவம் உயிர் போல கொல்லாமல் நிலைக்கு நான் தந்த மாற்றப்பட்டேன். அந்த ஒரு நாள், அந்த நாள் தான் நான் வள்ளல் பெருமானை பார்க்கல, வள்ளல் பெருமான் என் உள்ளத்திலிருந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த நாள் தான் நான் 20 வருடமாக நான் ஒன்று உட்கொண்டிருந்த அந்த ஒரு அசைவ பழக்கம் உயிரை கொண்டு உண்ணக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கத்தை நீட்டு என்னை கொல்லாமை என்ற நெறி, ஒரு தயவான ஒரு நெறிக்கு என்னை தள்ளப்பட்ட அந்த நாள் அன்றுதான் என் தகப்பனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் வீட்டிருந்த அருணும் என் வள்ளல் பெருமான் அவர்கள் என் உள்ளத்திலிருந்து அவர் உதித்த நாள் என்று நினைக்கிறேன் அப்படிதான் சொல்லுவேன். 20 வயதுக்கு முன்னாடி வந்து இவர் காலகட்டம் வாழ்க்கை ஒரு வேற விதமாக இருந்தது. ஆனால் 20 வயதுக்கு அப்புறம் வள்ளல் பெருமானோட அன்பாலையும் கருணையாலும் ஈர்க்கப்பட்ட நான் எவ்வளோ அற்புத அவர் சொல்லக்கூடிய நூல்களை தினமும் படிக்கிறது. சக்திசார் சங்கத்துக்கு போவேன், புரியுதோ புரியலையோன்னு கேட்பேன். ஏதோ நிறைய பேசுவாங்க, நிறைய பெரிய சொல்லுவாங்க, அப்புறம் வள்ளல் பெருமான் எங்கெங்கெல்லாம் போனாங்க, எங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய பயணம் பண்ணியிருக்கேன், நிறைய பெரியவங்க கூட இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்க சொல்றதுதான் கேட்பேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு புரியாது. என்ன சொல்றாங்க நினைவு, ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமா சொல்லுவாங்க. ஆனா இன்னையோ கொண்டு இருக்க சாமி ஆனா கரெக்டா என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா அந்த சாமி வள்ளல் பெருமான் காலகாலத்துக்கு கரெக்டாக கொடுத்து இன்னைக்கு நான் உண்மையே பார்த்தீங்கன்னா என்னோட சுபாவம் பெரிய முரடனான சுபாவம் அப்படி உடையான. ஆனா என்ன இந்த மலத்திலையும் புழுத்த புழுவான இந்த மலத்துல கூட வரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அரக்கத்தன்மையுடைய என்ன இன்னைக்கு இந்த சன்மார்க்க சங்கத்துல வச்சு சாமி அழகு பாக்குறாங்கன்னா அவரோட கருணையே பெருங்குறது. நான் என்னோட தனிப்பட்ட முறையை பத்தி பேசுறேன், இந்த மாதிரி எவ்வளவு பெரிய எவ்வளவு அனுபவம் இருக்கலாம். ஆனா என்ன அப்படிப்பட்ட ஒரு 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 கீழ்த்தரமான உடையவனை என்ன கொண்டு வந்து இந்த சங்கத்துல வச்சு சாமி அற்புதமான ஒரு பல பேர் வந்து என்ன சொல்றது, தம்பி நீ நல்லா பண்றீங்க, நீ நல்லா பண்றீங்க, ஆனா அதை நான் புகழ்ச்சி தான் எடுத்துக்கல, ஆனா எல்லாமே சாமி தான் முன்னிருந்து நடத்துறாங்க. நம்ம ஒரு கருவியா தான் இருக்கும், இருந்தாலும் இந்த நல்ல செயல்ல நம்ம ஒரு கருவியான பயன்படுத்தி சாமியை கொண்டு போறாங்களே போது எனக்கே ஒரு மெய்த்திருக்கமா இருக்கும். இன்னைக்கு என் குடும்பத்துல முதல் முறையா நான் மட்டும்தான் அந்த கொல்லாமலைக்கு சன்மார்க்கத்துக்கு வந்தேன். என் தாய் தகப்பன் என் தகப்பன் இடம் தவறிட்டாங்க. எனக்கு வந்து 2 ஒரு சகோதரி ஒரு தம்பி, நான் தான் குடும்பத்துல மூத்த பையன், எனக்கு அம்மா இருக்காங்க. நான் முதல்ல சன்மார்க்கத்துக்கு ஈர்க்கப்பட்டேன். அதுக்கப்புறம் வள்ளல் பெருமான்ட்ட சின்னப்ப வச்சேன், என் குடும்பத்தையும் மாத்தி கொடுங்க ஏன்டு. அதுக்கப்புறம் பல அற்புதங்களை பண்ணார் சாமி. அப்புறம் என்னோட தந்தை தாய் மாறினாங்க, என் தலை சகோதரி என் தம்பி எல்லாருமே சன்மார்க்கத்துக்கு மாற்றப்பட்டோம். சன்மார்க்கங்க வள்ளல் பெருமான கருத்துக்காக ஈர்க்கப்பட்டோம். ஈர்க்கப்பட்டு வடலூருக்கு போறதே ஒரு ஒரு குல தெய்வமா நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். எங்க வீட்டுல எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒருவன் பேர் பிரணவ ஆருத்ரா, அவனுக்கு 7 ஆகுது. இன்னொருத்தனோட பேர் வந்து லிங்கா ஆருத்ரா, அவனுக்கு 2 ஆகுது. என்னோட மனைவி பேர் சித்ரா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் மனைவி கல்யாணம் முத கொண்டிலிருந்து இன்னும் வரைக்கும் கல்யாணத்துக்கு ஆகுது சொன்னேன், நானு அசைவ உணவு சாப்பிட மாட்டோமா வல்லது எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு கல்யாணம் 8 ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த அசைவ உணவுக்காக ஒரு நாளே எங்க வீட்டுல சண்டை வந்ததுங்க. அவங்களுக்கும் வல்லதா இருந்தாலும் அவ்வளோ ஒரு பற்று. என் மனைவி கடந்து என் மனைவியோட அண்ணன் அவரும் வல்லால ஈர்க்கப்பட்டாரு, அவரும் வந்து கொல்லாமல்லைக்கு வந்தாரு, எங்க அத்தை அப்படின்னு இந்த இந்த உணவு பழக்க வழக்கத்திலிருந்து வள்ளல் பெருமானோட கருத்து வந்து அப்படியே விரிவடைஞ்சிட்டு தான் போகுது. எனக்கு ஒரு நாள் சுருண மாதிரி தெரியல, அப்படியே எல்லாரும் அவங்க கேட்கறவங்களும் நாங்களும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு அற்புதத்தை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் உண்மையில வள்ளல் பெருமான் தான். அவர்கிட்ட என்ன போ வைக்கிறோம் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அன்பர்களை, தன்மார்க்க அன்பர்களை நிறைய பேர் நான் பாக்குறேன். அவங்க எல்லாருமே வல்லல் பெருமான் வெளியில இருக்காங்க இருக்காங்க. ஆனா மீன் அவங்க வீட்டுக்கு போக பார்த்தா அவங்க மனைவி கேட்டா இன்னும் கூட இன்னும் அசைவ சாப்பிட்டு இருக்காங்க, உயிரை கொல்லாமல இல்ல அப்படின்னு கேள்விப்படுறேன். அவங்க மகனை பத்தி கேட்டா அவங்க மகன் இன்னும் இல்ல அப்படின்றாங்க. இல்ல மருமக இல்லைன்றாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், அவங்க சின்ன பசங்க இன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி பல கருத்தை சொல்றாங்க. எனக்கு கேட்கும் போது ஒரு ஒரு என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது. ஏன்னா நம்மளே நம்ம மனைவியும் நம்ம குழந்தையையும் இந்த சன்மார்க்க சார்பு எடுத்து நம்ம கொண்டு வரலன்னா மத்தவங்க யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்து கொண்டு வருவாங்க சொல்லுங்க? அது நம்ம கண்டிப்பா எல்லாருமே உணர்ந்து பார்க்கணும். அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் இந்த வீட்டுல வந்து சன்மார்க்க சங்க சார்புடையா இருக்காங்க, மற்றபடி எல்லாருமே அவங்க யாஜிக்கல் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்காங்க, வல்லல் பெருமான ஏதோ ஒரு ஓரமா வச்சு அவங்க பாக்குறாங்க. ஆனா இவங்க இதை இது யார் கொண்டு வரணும்னா நம்ம தான், நம்ம சன்மார்க்க சங்கத்துல இருக்கவங்க தான். நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தை ஃபர்ஸ்ட், நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம குடும்பத்தை ஃபர்ஸ்ட், நம்ம மக்கள் நம்மளை சார்ந்தவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லணும். நம்ம ஒன்றும் மதமாற்றம் செய்ய போறது இல்ல, இல்ல பிரெயின் வாஷ் பண்ண போறது இல்ல. வல்லல் பெருமானின் சீர்மிகு கருத்துக்களை, கருணையே வடிவான கருத்துக்களை சொன்னா கண்டிப்பா அவங்க உள்ள உருக்கத்துல ஏற்படும். கண்டிப்பா உண்மையா சொல்றேன், நானு எங்க அப்பா கிட்டலாம், எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அவ்வளவு சண்டை நடக்கும். எங்க அப்பா இருக்கும்போது எங்க அப்பா வந்து நல்ல ஒரு பக்திமான் தான், ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்ல ஜபங்கள் மந்திரங்கள் பண்ணுவாரு. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அவர் இந்த நான்வெஜ் சாப்பிட போவாரு. அப்ப நான் எங்க அப்பாட்ட ஒரு வீட்டு சண்டை போறேன், எப்படிப்பா ஒரு உயிரை கூண்டு நீ இன்னொரு உடம்பு வளர்க்கறீ? கண் ஊன் வளர்க்க திரிதூன் ஊன்பான் அவனை எங்கே நானும் அருள்னு சொல்லிட்டு வல்லல் பெருமான் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த குரலை பத்தி நீங்க படிச்சு பாத்துருக்கப்பா எங்க அப்பாட்ட சண்டை போட்டுருந்தேன். அந்த மாதிரி பயங்கரமான நான் எங்க அப்பாட்ட வாதம் பண்ணிருக்கேன். ஆனா எங்க அப்பா சொல்லுவார், எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், இல்லையா அவன் நல்ல வழிக்குதான் போயிட்டு இருக்கான், நம்மளும் விட்டுருவோம் அப்படின்னு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி, அதாவது அடிக்கடிக்கு அம்மி நகர்ன்ற மாதிரி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம கண்டிப்பா போன வீட்டுல நம்ம பேசணும். நம்ம மனைவி கிட்ட சொல்லணும், நம்ம குழந்தைகிட்ட சொல்லணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், முழுமையான சன்மார்க்க சார்புடையதான் நம்ம போக முடியுமே தவிர, நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு காலை வச்சுட்டு மத்தவங்களும் அந்த பக்கம் இருந்தா அதுவே ஒரு பெரிய தவறான வழி. வீதிதோறும் ஒளிநெறி விளங்கிடன்னு சொல்லிட்டு வல்லன் பெருமான் சொல்றாரு. அந்த ஒளிநெறி விளங்கிட நம்ம சன்மார்க்க அன்பர்கள் நிறைய பேர் இல்லை, கேட்கறவங்க கூட யார் மனசு நான் புண்படுத்தினா பேசல, எல்லாருமே முயற்சி எடுக்கணும், விசேஷ நன்முயற்சி எடுக்கணும். முதலில் நம் குடும்பத்தை நாம் சன்மார்க்கத்துக்கு சார்புடையவர்களை ஆக்க வேண்டும். அது நம் குழந்தைகள் முதல், நம் மனைவி வரை, நம் தாய் முதல் அனைவரும் நம் கொண்டு வர வேண்டும், அனைவரும் வர வேண்டும். அப்படி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம இன்னும் நம்மளோட கருத்துக்களை வெளியே சொல்றதுக்கு நம்ம இன்னும் பெரிய பல நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நம்ம மக்கள் மூலமா. ஒண்ணு இல்லைங்க, என் மனைவி வந்து எப்படி சொல்றா, நான் வல்லல் பெருமானை பத்தி பத்து விஷயம் சொல்றேன்னா என்னோட மனைவி 20 விஷயம் சொல்லுவாங்க அவரை பத்தி. அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் இருந்து எல்லார்ட்டையும் பேசுவாங்க. என் பையன் இருக்கான் பாருங்க, 7 பையன், அவன் சொல்லுவான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டே இது சாப்பிடறான்ட்டு. நான் ஒண்ணும் அவங்ககிட்ட உட்காந்து வந்து நான் வந்து சொல்லி கொடுக்கல, நம்ம போற இடத்துக்கு அவங்க அழைச்சு போறோம். அந்த வல்லல் பெருமான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்குற பாடத்தை, சின்ன பசங்க சின்ன பாடம், பெரிய பசங்க பெரிய பாடம். அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க பேசிட்டு இருக்காங்க, சத்தியகரம் பண்றாங்க. என் பையன் சத்தியகரம் பண்ணிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, ஏன்டா ஒரு உயிரை கொள்ற, அது பாவம் இல்லையாடா, தயவுசெய்து எறும்புக்கு சக்கரை போடுறா, நாய்க்கு பிஸ்கட் போடுறா, பறவைகளுக்கு சாப்பாடு போடுறா, சொல்லாதா, செடிக்கிட்ட பேசுறா, பூக்கிட்ட பேசுறா, நீ பேசுறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் லெவல்ல அவன் ஜீவகரத்தை பத்தி பேசுறான். இது நான் ஒரு நாள் அவங்கள்ட்ட உட்காந்து சொல்லி கொடுத்ததுல, நான் இதை பெருமைக்கு என் பையன் சொல்றான்னு பெருமைக்கு சொல்ல, நம்ம நம்ம குழந்தைகளும் நம்ம மனைவியும் தன்மார் சார்புடைய ஆக்கணும்னா அவங்க மூலமா பல உயிர்கள் தன்மார் சங்கத்துக்கு வருவாங்க. எல்லாருமே ஒரு காலத்துக்கு சன்மா சங்கத்துக்கு வருவாங்கன்னா வல்லல் பெருமான் சொல்றாரு. அது வரக்கூடிய காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்மளும் நம்மை சார்ந்த ஒரு சமூகத்தையும் நாமும் கொண்டு போக வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பாடினர் சங்கத்துல நாங்க சிறப்பான சில பணிகளை நாங்க செய்யல, வல்லல் பெருமான் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சபையில திருநாள் சபையில சாப்பிட, அதாவது வல்லல் பெருமான் நடத்துற அற்புதத்தை நான் கண் கூட உணர்ந்துகிட்டு இருக்கேன். அந்த தினமும் நம்ம வந்து நித்திய அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு 100-150 மக்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, ஐயா அரிசி மூட்டை காலி ஆயிடுச்சுங்க. நான் இல்லையா சொல்லுங்க, அரிசி மூட்டை காலி ஆயிடுச்சுங்க, ஐயா முன்னாடியே பார்க்க வேண்டாமா, கொஞ்சம் சொல்லாமல அப்படின்னு, இல்லையா மறந்துட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பார்வை தெரியாத ஒரு ஐயா, ஒரு முன்புன்னு தெரியாத ஒரு ஐயா அங்கேயும் வருவாரு, ஐயா என்னங்கய்யா சபைக்கு ஒரு 2 அரிசி மூட்டை எழுதிக்கிங்கய்யா, வாங்கி வச்சுக்கீங்க அப்படிங்குவாரு. அந்த மாதிரி நானே தன்மார்க்கம் நடத்திருந்தது சாமி கண் கூட நடத்துறாங்க, எல்லா சங்கத்தையுமே சாமி நடத்துறாரு, அவ்வளவுதான். இதை நம்ம நடத்துவோம், நம்ம வந்து பெருமிதம் கொண்டோம்னா அங்கேயே நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம ஒரு கல்வி, ஆனா கண் கூட இந்த சங்கத்துல நான் பாத்துட்டு இருக்கேன். பாடிய சங்கத்துல நம்ம சங்கத்துல நான் முக்கியமா என்னோட நோக்கம் எதுவா இருக்குன்னா, இதை போல் இனி வரக்கூடிய சன்மார்க்கங்கள் அனைவருமே இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து என்னோட சிறிய விண்ணப்பமா நினைக்கிறேன், உங்க இருக்க பக்கத்துல சன்மார்க்கங்கள்ல அங்க உள்ள குழந்தைகள், ஒரே ஒரு குழந்தை வந்து கலந்துட்டா கூட அது ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு மாற்றம் தான். அங்கங்க இருக்க சன்மார்க்கங்கள்ல குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இல்ல மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு சன்மார்க்க ஒழுக்க நெறி வகுப்புகள் எடுங்க. எடுத்து அந்த குழந்தைகளுக்கு வல்லபெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்க, வல்லபெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்க. அவங்களுக்கு இயற்கை வாழ்வியல் முறையை பற்றி கற்றுக் கொடுங்கள், அவங்களுக்கு உணவு பழக்கத்தை வழக்கத்தை பற்றி கற்றுக் கொடுங்க, அவங்க நல்லா படிக்கிறதுக்கு நல்ல ஞாபக சக்தி பெருக்கிறதுக்கு விஷயங்களை கற்றுக் கொடுங்க, ஒரு ஒரு பயிற்சி கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன எளிமையான முறையில் யோகா பயிற்சி, அந்த மாதிரி குழந்தைகளை தன்மார சங்கத்துக்குள் வர வைக்கும்படி தாழ்மையால் கேட்டுக்கிறேன். வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம தன்மார சங்கங்கள்ல நம்ம ஒரு வகுப்பு எடுத்தோம்னா இந்த குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய மாற்றம் நாளை கண்டிப்பா காத்துட்டு அது கண்டிப்பா திண்ணம். அதாவது இன்னைக்கு நாங்க இந்த எப்படி சொல்றோம்னா, இந்த குழந்தைங்களுக்கு நாங்க இப்ப நடத்தி இந்த நாலாவது வாரம் ஆகுது, முதல் வாரத்தில் வந்த குழந்தைகள் விட வார வாரம் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது, அந்த குழந்தைங்களோட கவனம் அதிகமாகுது, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப அற்புதமா அவங்க மனசுல பதியுது. நான் இதே நாள பல பெரியவங்கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன், ஐயா எதுக்கு ஏன் இந்த அத்தியம் சாப்பிட்டு இருக்கீங்க, உயிரை கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து இந்த மாதிரி பல மணி நேரம் நான் வீணாக்கியிருக்கேன். அவ்வளவு எல்லாம் பேசிக்கிட்டு வருவேன், திடீர்னு பார்த்தா இப்படி வந்த பிறகு திருப்பி அவங்க பல நிலைக்கு போய் நின்று சாப்பிடுவாங்க, யாராவது வயசானவங்க எல்லாமே பெரியவங்க எல்லாமே. ஆனா குழந்தைகள் அப்படி இல்லை, அந்த குழந்தைங்கள்ட்ட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்னைக்கு அந்த குழந்தைகள் மனித கற்பூர மாதிரி பற்றி அந்த குழந்தைங்கள அந்த அந்த விஷயத்தை காப்பாத்துறாங்க பண்றாங்க. நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த நாலாவது வளர்ந்த குழந்தைங்க போய் வந்து சொல்றாங்க, ஐயா அண்ணன் ஏத்து நீங்க சொன்னீங்க இந்த இயற்கையோட ஒன்னா கலக்கணும், நான் எறும்புக்கு வந்து சக்கரை வச்சேன், நான் வந்து நான் வாயிலாந்து நாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டேன், பறவைகளுக்கு சாப்பாடு வச்சேன், எங்க வீட்டு உள்ள செடிகிட்ட நான் பேசினேன், அந்த செடி கிட்ட பேசுது அப்படின்ட்டு இயற்கையோட இயற்கையா கலந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதையே போய் செஞ்சுட்டு வந்து சொல்லி சொல்றாங்க குழந்தைகள். அதனால அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் திருவடியையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இது தாழ்மையான ஒரு விண்ணப்பம் தான், தயவு செய்து அங்கங்கே இருக்க சன்மார்க்கங்களுக்கு பக்கத்துல நீங்க உங்களால முடிஞ்சு வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாதத்துல ஒரு நாளோ ஒரு ஒழுக்க நெறி வகுப்புகள் நடத்துங்க. அந்த அதுல குழந்தைங்களை மட்டும் வர வைக்க கவனிங்க. குழந்தைகள் வந்தாங்கன்னா குழந்தைகள் மாறினாலும் அந்த குடும்பமே மாறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. குழந்தைகளை நம் சன்மார்க்க சங்கத்துக்கு நிறைய குழந்தைகள் வர வேண்டும், தன் பெருமானை பற்றி அதிகமா குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும், பெருமான் சொல்லக்கூடிய ஜீவகரணி உங்களுக்கு குழந்தைகளுக்கு முறையே தெரிய வேண்டும். இது நடைமுறை நான் அற்புதத்தை நான் கண்டுகிட்டிருக்கேன், இந்த அற்புதத்தை நடந்தா நீங்களும் அந்த அற்புதத்தை உணர்வீங்கன்னு சொல்றேன் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இதே போல வந்து திருவெற்றியூர்ல திரு பூபதி ஐயான்னு ஒரு ஐயா இருக்காங்க, அவங்களும் அங்க வந்து அந்த சங்கங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒழுக்க நிலை வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இங்க பாடல் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 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 வகுப்பை வந்து நம்மளுக்கு நடத்துறதுக்கு முக்கியமா வந்து நடத்தி கொடுக்குற ஐயா வந்து குருமூர்த்தி ஐயான்னு சொல்லிட்டு அவர் வந்து திருச்சியில சங்கமும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அங்க உள்ள குழந்தைங்களை வந்து சன்மார சங்கத்துக்கு குழந்தைங்களை வர வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வகுப்பு நடத்தி அவங்களை வல்லூர் கொண்டு போய் வல்லுநரை பத்தி முழுமையா கற்றுக் கொடுத்து அது மூலயமா ஒரு 60-70 குடும்பங்கள் வந்து கொல்லாமைக்கு வந்திருக்காங்க. குடும்பமே வந்திருக்காங்க, குழந்தைகள் வந்து சொல்லியிருக்கு நான் சாப்பிட மாட்டேப்பானுன்னா என் குழந்தையை சாப்பிடாத ஒரு அசைவம் நான் ஏன் சாப்பிடுறது அப்படி பெற்றவர் நிறைய பேர் நம்ம வல்லல் பெருமானால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால அப்படி பண்ண ஒரு குருமூர்த்தி ஐயா தான் இன்னைக்கு நம்ம சங்கத்துல வந்து குழந்தைகளுக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜ்குமார் அண்ணன் வந்து இயற்கை வாழ்வியல் முறையை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் ராஜ்குமாரோட மனைவி சந்தியா கருக்கா அவங்க உணவு பழக்கத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ராயன் ஐயா இருக்காரு, அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அதன் ஐயா வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம சேர்த்து வச்சா மட்டும் போதும், யார் மூலியமா எந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது வல்லல் பெருமான் பார்த்துப்பாரு, அது நல்லா நான் உணர்றேன். அதனால தயவு செய்து தன்மார்க்க சங்கங்கள் இருக்கவங்க அனைவரும் நம்ம அதை சார்ந்துள்ள குழந்தைகளை சங்கத்துக்கு வரவைத்து அவர்களுக்கு வெள்ளல் பெருமான பற்றிய கருத்துக்களை ஒரு ப்ரோக்ராமா டிசைன் பண்ணுங்க. அதாவது சன்மார்க்கம் சொன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னா, கவனத்திறச்சி பயிற்சி, ஞாபக திறனை வளர்க்கறது, தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தல் அப்படின்ற மாதிரி பயிற்சி கிளாஸ்ல போட்டு அதைத்தான் வெள்ளல் பெருமான் சொல்றாரு. கருத்துல பார்த்தீங்கன்னா அப்படிதான் வருது எல்லாமே. ஆனா ஜீவகாரணத்தை ஃபுல்லா எடுத்து பார்த்தா இது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு சுய நம்பிக்கையை வளர்க்கிறது, ஒரு தன்னார்வ செல்ஃப் கான்பிடன்ஸ் கற்றுக் கொடுக்குறது, அந்த மாதிரி கிளாஸ் வகுப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். நல்ல குழந்தைகளுக்கு நல்ல முறையில் ஆகுது. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கிறோம், நம்ம சங்கத்துல வாரம் வாரம் ஒரு முறை இலவச கண் மருத்துவ முகாம், கலிக்கம் என்ற சித்த மருத்துவ முகாம் முறை நம்ம இலவசம் நடத்திருக்கோம். போன மாதத்தையும் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மருத்துவத்தை இப்ப டெக்னிக்கலா கொண்டு போயிருக்கோம்னா நம்ம சங்கத்துல ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 8:30 மணிக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு கண்ண பிரச்சனை நிறைய, ஏன்னா நம்ம சாப்பிடும் போது நிறைய பாட்டிங்க பேசுவாங்க, வயிற்றான பாட்டி, தம்பி சாப்பாடு எல்லாம் போடுறப்பா எனக்கு கண்ணே தெரிய மாட்டேப்பா, கண்ணு வலிக்குதுப்பா, முடியலப்பா, கை கால் வலிக்குதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னாலும் முடிஞ்ச அந்த நேரத்தில் உதவி பண்ணும். இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு தீர்வு காணணும்னு ஒரு விண்ணப்பம் வச்சா வல்லல் பெருமாள் கிட்ட. ஆனா அது கொடுத்துலே பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு மருத்துவ முறை நம்மளுக்கு வந்துருக்கு. கலிக்கம் சொல்லிட்டு நீங்க கூகுள் டைப் பண்ணி பாக்கலாம், கலிக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள போட்டு பாத்தீங்கன்னா இந்த கலிக்கம் சித்த மருத்துவம் வந்து வேதாந்த மகரிஷி மையங்கள்லதான் இந்த கலிக்கம் சித்த மருத்துவம் முதல்ல போட ஆரம்பிச்சாங்க. இந்த கலிக்கம் சித்த மருத்துவம்னா கண்ணுல உள்ள குறைபாடுகள் சேர்ந்து பலவிதமான நோய்களுக்கு ஒரே மருந்தா இருக்கு. இது கண்ணுல அந்த மருந்து சார விடுறாங்க, எந்த விதமான நோய் சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஒரு சிறப்பான முறையில பல நோய்க்கு ஒரே தீர்வா இருக்கு. குழந்தைகள் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்ல, கண்ணாடி போட்டவங்க கண்ணாடியை சீக்கிரம் எடுத்துருவாங்க, மருந்து தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்கன்னா. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை நம்ம ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்த நம்ம சட்டத்துல அடுத்த ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம். இது இந்த நிகழ்வை நம்ம வந்து வல்லல் பெருமானோட வீடு இருக்கு பாருங்க ஏழு கிணறு, அங்கேயும் போய் பேசி அங்கேயும் இந்த விஷயத்தை பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே போல வல்லல் பெருமானோட தாயாருடைய சின்ன காவனத்தையும் இதை பேசி அங்கேயும் பர்மிஷன் வாங்கிட்டோம். இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல அங்கேயும் அங்க உள்ள மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அங்க இலவசமா கொடுக்கறதுக்கு பேச்சு பண்ணிட்டு இருக்கோம். என்ன பொறுத்தவரையும் நான் வல்லல் பெருமான் ஒரே விண்ணப்ப வைக்கிறதா, அவர் முன்னாடி போய் நின்று ஐயா அடுத்த ஜீவகாரம் பண்ணி என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு தான் நின்றுட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்ல, நம்ம மெய்யன் எல்லாருமே அதான் செஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட சபையில நடக்கக்கூடிய சங்கத்துல வல்லல் பெருமான் படி கொடுத்த பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த ஜீவகாருண்ய பணிகளை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது அதுக்குண்டான ஒரு ஊக்கமும் உற்சாகத்தையும் வல்லல் பெருமான் வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது திருவரி பணிக்கும் நன்றிகள். பிரசன்னா ஐயாக்கு, பிரசன்னா ஐயா தான் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு நாள் கால் பண்ணாரு, என்னால அந்த போன் எடுக்கிறதா வேணான்னு தெரியல. ஆக்சுவலி என்னன்னா ஏற்கனவே அடிக்கடி மெசேஜ் வந்து ஒரு செல்போன்ல இந்த மாதிரி ஒரு கால் இந்த மாதிரி நம்பர்ல இருந்தா கால் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கால் வருதோ அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ண கால் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சே இருந்தேன். அந்த நேரம் நான் சபையில இருந்தேன், எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே ஒரு பழைய சந்தேகத்துல நம்பர் எடுத்தேன். எடுத்தவொடனே பிரசன்னா ஐயா பேசினாரு, ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு மனிதர் பிரசன்னா ஐயா, கோபி ஐயாவும் சரி அற்புதமான ஒரு நட்பு பிரசன்னா ஐயா கிட்ட இருக்கு எனக்கு. அந்த ஐயாவோட கால் எடுத்தது எனக்கு அவர் சொன்ன ஒரு பெரிய அற்புதமா இருந்துச்சு எனக்கு. அப்பதான் நிகழ்வு பத்தி தெரியும் இந்த மாதிரி வரலாறு மிஷின் ஒருத்தவங்க எழுதிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த பணி இன்னும் சீரும் சிறப்பு பெற்று நல்ல நிலைக்கு பல அன்பர்கள் நிறைய பேர் கலந்துட்டு தங்கள் கருத்துக்களை பதிவிச்சு இது மூலமா ஒரு நல்ல ஒரு சங்கம் ஒரு சன்மார சங்க கூட்டமைப்பு ஒன்று வளம் பெறணும். இது மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து அன்பர்கள் சன்மார சங்கம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணமா இருக்கு இந்த வள்ளலார் மிஷன். அதுக்கப்புறம் நான் அந்த பதிவு எல்லாம் உள்ள போய் பார்த்தேன், அந்த பேஜ்ல நிறைய பெரியவங்க பேசியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு இதுல வந்து எங்க பாடுகின்ற சன்மார சங்கத்தையும் பேசணும்னு சொன்னது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். இட்ஸ் கிரேட் ஆனர், கிரேட் பிரிவிலேஜ் டு பீயிங் இன் தி பார்ட். இட்ஸ் அமேசிங், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இதுதான் என் அடியோட சித்துரை. இதுல எந்த விதமான பிழை இருந்தா இது இருந்தாலும் நான் பொறுத்து மன்னித்து காட்டும். இதுலயா ஒரே ஒரு வல்லல் பெருமான் திருவடிப்பாடு படித்துட்டு நான் விடைபெறுறேன். அதுவே என்னோட முக்கியமான ஒரு கடமையா இருக்கும். தண்ணீர் விளக்கெரித்த தன்னை போல் மாந்தர்கள் தம் உன்னியே சிவங்கிழங்க ஓங்குவிக்கும் கண்மணியாமிங்கள் ராமலிங்கன் நல் அருட்பா முறையை உங்கமுரமானா தொழில் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா இன்னொரு முக்கியமான ஒரு நன்றி ஒன்று சொல்லிடுறேன் ஐயா, இந்த சங்கத்தின் தலைவராக உள்ள ஜெயராமன் ஐயா கலந்து கொள்ள முடியவில்லை, அவரும் ஒரு முக்கிய கருணையான ஒரு ஐயா, அந்த ஐயா மாதிரி ஒரு தலைவர் பார்க்க முடியாது, அவருக்கு நன்றிகள். இந்த சங்கத்திற்கு இந்த சங்கம் இன்று நாங்கள் செயல்படுவதற்கு காரணமா முன்னோடியெல்லாம் இருந்தாங்க, இந்த இடத்தை பிடிச்சு இந்த சங்கத்தை அமைச்சு இன்னைக்கு சாப்பாடு போற அளவுக்கு இன்னைக்கு பண்ணக்கூடிய எவ்வளவு பெரியவங்க காரணமா இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க சரி இன்னைக்கு இல்லாதவங்க சரி அனைத்து ஆன்மாக்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாம எதிர்காலத்துல வரக்கூடிய நான் இளைய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்கத்துக்கு இந்த உறுதுணையாக இருந்து இன்னைக்கு இந்த அளவு சேவை செய்ய அளவுக்கு எங்களை வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவித்த அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள். அரியலின் பேச்சில் ஏதாவது பிழை இருந்தால் அனைத்தும் பொறுத்து காத்து மன்னித்தருள வேண்டும். எல்லாம் உள்ள திருப்பதி திருச்சித்தம் ஐயா நன்றி ஐயா, அவ்வளவுதாங்கய்யா.
ஐயா வினோத் ஐயா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு பேச்சு எல்லாரோட பேச்சும் ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப மன நிறைவோட இருந்ததுங்கய்யா. ரொம்ப விஷயங்கள் வந்து பல கண்ணோட்டத்துல நிறைய பேர் பேசியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றி.
ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வினோத் ஐயா.
ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேர் ஐயா?
எப்படி ஜெயராஜ். ஜெயராஜ் அருட்பெரும்
ஐயா வந்தனையா? ஜெயராஜ் வந்தனையா?
அருமையான உங்க நண்பர்கள், அருமையான பேச்சியா. அதனால உங்களுக்கு நன்றி ஐயா. ராமையா ஐயா அவர்களுக்கு நன்றி. ராஜகுமார் பழனிசாமி ஐயா அவருக்கு நன்றி. ராஜேந்திரன் ஐயா மற்றும் ஆலன் பிரான்ஸ் அவரும் நம்ம கம்பேஷனை பத்தியும் குழந்தைகளுக்கும் ஸ்டூடெண்ட்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா. குழந்தைகளுக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்களே அது ரொம்ப சந்தோஷம். உங்க தலைவராக இருந்து ஜெயராமன் ஐயாவுக்கும் நன்றி ஐயா. அதுக்கு ஐயா அதுக்கப்புறம் ஐயா இப்ப நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்றோம் ஐயா. அதற்கு முன்பாக ராஜி அம்மா அவர்கள் பொறுப்பாகாமை வாசிப்பார்கள் ஐயா. அதுக்கு பிறகு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவரு பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்தும் பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமாள் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி ராஜியம்மா. ஐயா இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சியா. அன்பர்கள் தங்களுக்கு கிடைத்த கேள்வியை கேட்கலாம் ஐயா.
ஐயா கோபி பேசுறேங்க. அலன் ஐயா இருந்தாருன்னா அவருக்கு ஒரு கேள்விங்க இருக்காருங்களா?
ஐயா இருக்காருங்கய்யா. ஐயா அலன் actually that is my for this is the time for this the question and there was some Gopi want to ask some few questions. Yeah, you want to answer anthe
ayya aa nee irukka line irukka ya pesunga ha ha seringa. Hello Mr. Alan, I have a question about Vinod Aya was saying that you were exploring all six andas, like in a Vedantana, Nadanda, Kalanda, all those things, and then finally you came to Sanmargam. We would like to hear your experience about that, like, you know, what did you explore and what did you find in Sanmarga that led you here? We would like to hear from you about it.
So actually my experience was that more I was progressing on the path of yoga, Vedanta, more I was feeling the sense of separation, the sense of segregation, the sense of abnegation of the body, you know. So also I was hearing my master Maharishi Maheshwari saying that the world is trash. So therefore, all this world was feeding my mind with the notion of the world is really something very bad, and the body is nothing, you know, to take care of. So then once I asked my master, I asked him, So why you forsake and why all these people who are enlightened, they die, most of them from cancer. And so he watched me and he said, this is the karma of the body. But I said, Maharishi, it's written in all the texts, Vedic texts, that once you are enlightened, all the karma is dissolved and you don't need to come back. So he said, you know, this is the karma of the body. I was telling about, he was telling us about the immortality of the soul. So I said, Maharishi, I'm really very much interested to know more about the possibility to reach immortality of the body, the deathlessness body. And so I asked him, could you teach me? He said, no, no, I cannot teach you. You must search for it and you must ask. So then I started to to search for it, and it was very difficult. So I did for 7 years. I followed the path, because in French we have a few immortal, but they follow the path of alchemy. So through alchemical preparation, quite a few people in Paris and Strasbourg, in Metz, they reach a state of immortality. So I explored this field for 7 years. I went into the path of Saint-Germain, who was quite well known as an immortal person and spreading a kind of teaching. So I followed his teaching, and I was teaching in a temple in Geneva, in Switzerland. Then I realized after some time that there was something that was not neat, it was not flowing. Something was wrong. And then I found, I was searching, and I found the teaching of Ramalinga. Then I ordered the book from Tulasiram, from Auroville, two big volumes, and they were very difficult to understand. And so I came to Tiruvannamalai about 4 years ago, and I met the Sangam of Babu Sadhu and Janagiraman Swami. And one day, 3 days after my coming, they asked me to correct the book Jiva Karunya in English. It was translated, and they asked me to read it and to translate it. I mean, to make all the correction. And you know, it was still not so easy to comprehend. And one day I met with Babu Sadhu, and he asked me, what is compassion? I didn't know really very much what was compassion. And he stayed silent, and he looked at me and he said, you know, compassion is not merely giving food to people. It is feeling one with the others. That having the experience and the other and me, you are one. Something happened this day, I was touched by grace. I couldn't move. I stayed mobile for 10, 15 minutes. I couldn't speak anymore. I was completely struck by silence. And then I went to see Babu Sadhu and I said, I want to know more about compassion. Can I stay a moment, a few months in your Sangam, and please teach me? So I stayed there, and he brought me to many different places. And when I understand that I had to write a book and to tell the people about what was compassion. But still, you know, I had to experience that I could see that people, they were giving food, but most of these actions that I felt was automatic. You know, they were just giving food like this, 100 people, 200 people, but I didn't feel somehow that they were living the oneness of souls. So I was questioning myself about it, and some time ago I had an experience. I'm living in Taramani because I'm going to learn Tamil for 3 months in a school. Because I feel if you don't speak Tamil, you cannot have really access to Ramalinga teaching. So it's not so easy for foreigners. So then I went into the street and I asked Ramalinga to give me the experience of what is really compassion. One day I met, a few days ago, I met an old woman, very poor lady. I could feel her suffering. And she was asking me money, but I told her, no, I want to give you food. I speak with my hands like Italian. So I asked her to sit down and tell her that I come, I give you food. So I went to get some food for her and some hot drink. I give her the food and the drink, and something happened. You know, she was looking at me, she was crying, and some light was coming out, and I was struck with grace. I was like how do you say, when you have storm, you know, all the light was striking us, both of us. And I feel like we were embracing each other, even though we were at a certain distance, but something was really great and beautiful. So I felt in this moment, Ramalinga gave me the experience what is really compassion. So this is inspiring me now, that I feel that without integrating the whole world in my consciousness, in our consciousness, we have no chance to make any spiritual progress. So I inspire everyone to grow with that experience, that it's not a matter to feed many hundreds of people, you know. But whatever we do it with full consciousness, and to feel that the other is God, we are meeting with God, is God facing itself, is the encountering of God itself. So this is how we are going to transform the world. Drop by drop, every one of us, we can do miracles. So this is my experience.
Thank you very much for sharing experience, Mr. Ravan.
Mm-hmm.
Thank you very much.
You're most welcome. I hope that I am clear enough. The other thing I wanted to say is that for me, compassion is a very good thing. It's not it's something that we have to deepen in our consciousness, in our understanding of nature. For me, it incorporates the five elements. The five elements are lively beings also. They are God. So we must respect them. And in India, and like anywhere else, you know, we have to teach the people to respect the earth, to respect the five elements, the air we breathe, the earth in which we walk. You know, I'm thinking about the Native American Indians. For them, the earth is sacred. And actually, when Ramalinga was walking on the ground and fell from grass, they were dying, you know, they were dry. He was crying. So we have to develop this sensibility. Compassion goes very, very far. It incorporates the whole universe. We have to work and to live with more awareness, more compassion, more awareness, more consciousness. To be aware of what we do through all the senses, through all the five senses, all the five organs of action. So this is what I somehow I felt since I am here in India this time. It's a grace. We have to ask for it. And I remember Ramalinga saying about the mantra that you receive directly from God. Ramalinga says, God gave this mantra so that we can become the compassion of God. We can become like Him. So we must ask for compassion. We must feel that day after day we have to learn more and more and more and more. It is today that we know about it, but we know just a little. So this is what I all humility I want to share with you. With all my love to everyone.
Thank you so much, sir. Thank you very much.
Thank you.
We would definitely pray to the Lord Valla to give us more compassion. Yeah, Vinothaya. இது ராஜ்குமார் ஐயாக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. ராஜ்குமார் ஐயா நீங்க இருக்கீங்களா?
ராஜ்குமார் ஐயா லைன் இருக்காருன்னு தெரியலையா? ராஜ்குமார்
மியூட்ல இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஏறுங்க, இப்ப கேக்குதுங்களா? ராஜ்குமார் ஐயா நீங்க இருக்கீங்களா?
ஹலோ,
உங்களுக்கு ஒரு கேள்வி. கோபி
பேசுறேன்.
வணக்கங்க ஐயா. நீங்க இந்த சன்மார்க்க ஒழுக்க நெறி பண்ற தொண்டு வந்து பெரிய தொண்டுங்க, அது ரொம்ப நல்ல விஷயங்க. அத ஒரு சமுதாயத்தை வந்து எப்படி அதை வந்து எப்படி வந்து திருத்தலாம், அதாவது திருத்தலான்றத விட இன்னும் உயர்த்தலாம் அப்படின்னும் போது அவங்க குழந்தைங்க கிட்டதான் ஆரம்பிக்கணும். அந்த வகையில வந்து நீங்க இந்த குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாட நிகழ்ச்சி நடத்துறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தெரியுதுங்க. இது இது எப்படி நடத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். மத்தவங்களாவும் பண்றதுக்கும் சௌரியமா இருக்கும். எப்படி நீங்க வந்து ஆரம்பிச்சீங்க, எப்படி பண்றீங்க, என்ன என்னென்ன நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
இது அநேகமா இந்த கேள்விக்கு வினோத தான் அதுக்கு சரியான பதில் சொல்லுவார் நினைக்கிறேன். ஏன்னா அவர்தான் வந்துட்டு இதை ஒருங்கிணைத்து செய்யறாரு. இல்ல, நான் வந்து கூட இருந்து அவருக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நான் கொடுக்குறேன் அவருக்கு. ஆனா நான் வந்து இதுக்கு இது வந்து இதை ஏற்படுத்தணும், இதை செய்யணுங்கிறது அந்த கருத்தை வந்து நம்ம அவருக்கு முன்மொழிந்தோம். அது இன்னும் சட்டன அதை பிடிச்சுக்கிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி அவர் செஞ்சுட்டு காட்டிட்டார் அவரு. அதான் நாம விரும்பினது வந்துட்டு இந்த இந்த பிள்ளைகளுக்கு வந்து சன்மார்க்க கல்வியோடு சேர்ந்து அந்த அந்த கல்வி சன்மார்க்க கல்வி அதுக்குள்ள வாழ்வியல் கல்வி முறையை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அவா. அதனால அதனாலதான் நான் அதிகமா நான் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இயற்கை வாழ்வியலை பற்றி நான் அதிகமா அவர்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வகுப்புல. குறிப்பாக பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் சொல்லிக் கொடுக்காத ஒரு கல்வி, இது வள்ளலார் விரும்பிய ஒரு கல்வி முறை. சன்மார்க்க கல்வி தான் வந்து உண்மையான கல்வி என்று ஐயா வந்து கருதினாரு. பள்ளிக்கூடங்கள்ல வந்து வசதிகளை பெருக்கக்கூடிய ஒரு கல்வியாகவும், ஒரு பொறாமை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வியாகவும், பேராசையை தூண்டக்கூடிய ஒரு கல்வியாகவும், அதுக்கப்புறம் அடுத்தவளை உயர்த்தாமல் தான் மட்டுமே உயர்ந்து நிலைக்கு வர வேண்டிய அந்த தன்னலம் சார்ந்த கல்வியாகவும் பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்ட காலத்தினுடைய ஒரு திட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இருந்துகிட்டு இருக்கு, அதற்கான பல முயற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில தான் வினோதம் வந்து இது மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து கல்வி பயிலுக்கு நம்ம வந்து ஒரு ஒழுக்கநிலை வகுப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அப்போ சொன்னது குழந்தை பிள்ளைகளுக்கு முதலில் ஒரு இயற்கை சார்ந்த கல்வி முறை, தற்சார்பு கல்வி முறை, இதை இதோடு சேர்ந்து சன்மார்க்க கல்வி முறையை வந்துட்டு அவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு அவரு வந்துட்டு அதை ஆமா அதைதான் நம்ம செய்யணும்ங்கிறது வினோதம் ஆசைப்பட்டாரு. அதன் அடிப்படையில நான் வந்து அந்த இயற்கை வாழ்வியல் குறித்த கல்வி முறையை ஆரம்பிச்சேன். இது வந்து இதுக்குள்ள சன்மார்க்க கல்வி தான், அது வேறு கிடையாது. சன்மார்க்க கல்வி இயற்கை வாழ்வியல் வந்து வேறு ரெண்டு ஒன்று தான். அதுல நம்ம என்ன அடிப்படையா என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கு இந்த பஞ்சபூதங்களே இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு நமக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறது, அதை எவ்வாறு நாம வந்து மதிக்க வேண்டும், அந்த பஞ்சபூதங்களை மாசுபடாமல் எப்படி பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகளை மாசுபடாமல் பாதுகாத்தல், இயற்கை வளங்களை மாசுபடுத்தாமல் பாதுகாத்தல், அதுக்கப்புறம் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிக்கல்களை இயற்கை முறையில் எவ்வாறு அவர்கள் தீர்வு காண்பது, நம்ம உடம்புகளை கொண்டு நம்ம அறிவுகளை எவ்வாறு நம்ம புரிந்து கொள்வது, நமக்கும் இயற்கைக்குமான தொடர்பு என்ன, தன்மை அறிதல் என்றால் என்ன, அப்ப நம்மளுடைய உயிர் எத்தகையது, அது எவ்வாறு இருக்கின்றது, அது எவ்வாறு இயங்குகிறது, இது போன்ற பல செய்திகளை ஜீவகாரண்ய ஒழுக்கத்திலே வள்ளலார் குறிப்பிட்ட செய்திகளை உள்ளடக்கி நம்ம பல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்களை அதை குறித்து சிந்திக்கிறார்கள். அப்ப அவர்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கல்வி முறையை நம்ம கொடுக்கிறோம். நம்ம இப்ப எல்லோருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா ஷேரிங் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்வது போல, அப்ப இந்த கல்வி ஏதாவது கருணை அடிப்படையிலான கல்வி,
ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கருணைக்கு ஒரு குழந்தைக்கு கருணை இருக்கு, ஒரு குழந்தைக்கு கருணை சுத்தமாக வரவே இல்லாமல் இருக்கிறது. அப்ப இந்த நிலையில வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாத குழந்தைக்கு எப்படி கொடுப்பது? இப்ப கல்வி அறிவு இல்லாத குழந்தைக்கு கல்வி அறிவை கொடுப்பது, வசதி இல்லாத குழந்தைக்கு வசதி வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது, இது போன்ற ஒரு நிலை. அது போல இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை இல்லாத நாடுகளுக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் தான் வரலாறு விரும்பினாரு. எல்லா நாடுகளுமே எல்லா நாட்டு மக்களுமே எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய நோக்கம். அப்ப ஒருவருக்கு இல்லாமையும் ஒருவருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை சமன்படுத்த வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த இயற்கை சார்ந்த கல்வி முறையை நம்ம கற்றுக் கொடுத்தல் வேண்டும். இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய இலக்கியங்கள்ல, நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல, திருமந்திரத்துல, திருவாசகத்துல, திருக்குறள்ல, ஔவையாருடைய குறள்களில், அதுக்கப்புறம் திருவருட்பா வரை இந்த இந்த கருதி வந்து பரவி கிடக்குது. அப்ப இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை தமிழர் மறைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அற நெறிகளை அப்படியே ஒரு சாரமா நம்ம வெளியில எடுத்து அந்த சாரத்தை அப்படியே பிழிந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது வரக்கூடிய பிள்ளைகள் வந்து வரக்கூடிய தலைமுறை இப்படியான கல்வி முறையிலிருந்து வெளியில வரும் பொழுது அவர்கள் தற்சார்புள்ள மனிதர்களாக, இது வந்து அரசு தனக்கு செய்யும், இந்த தனியார் நிறுவனங்கள் தனக்கு நிறுவனம் செய்யுங்கிற அந்த இயலாமை என்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டு தாங்களே தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உற்பத்தி செய்து கொள்ளுதல், அப்படி ஒரு தற்சார நிலைக்கு வந்து விடுவதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல குடிமகன்களாக உருவாகுவார்கள். அப்ப இயற்கையை பாதுகாப்பதோடு கருணையை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டு இந்த எல்லா நாடுகள் இருக்கக்கூடியவர்கள் கருணை உடையவர்களாக மாறிவிட்டு ஏற்கனவே வந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மேலும் மேலும் கருணை உடையவர்களாக, சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு அந்த கருணையை மேலும் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி முறை, ஜீவகாரண்ய ஒழுக்க கல்வி முறை, இந்த கல்வி முறையை பிள்ளைகளுக்கு, அனைத்து பிள்ளைகளுக்கும், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த கல்வி முறை கொண்டு சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேரவா. அந்த அவாவை நம்ம வெளிப்படுத்தி அந்த இந்த ஒழுக்கநெறி வகுப்புகள்ல அந்த கல்வியை நம்ம உள்ள புகுத்தி இருக்கிறோம். அதனால இப்படியான ஒரு கல்வி முறை இனி வரக்கூடிய காலத்துல எல்லா இடத்துலையும் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவா. அதை நடைமுறைப்படுத்தவும் அதற்கான பள்ளிகளை உருவாக்க வேண்டும். ஆனா அதற்கு ஒரு தொடக்கமாக இன்னைக்கு வந்துட்டு இந்த சபையில வாரந்தோறும் வகுப்புகள் இருக்கு. இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் நிறைய வகுப்புகள் இது போன்ற உருவாகும் நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. நன்றிங்க ஐயா.
ரொம்ப கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதாவது உலகம் உயரத்துக்கு வந்து இதை விட பெரிய தொண்டு வேற என்னங்க பண்ண முடியும். குழந்தைங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த சமுதாயமே வந்து ஒரு புது கண்ணோட்டத்தை வந்து கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வளர வளர அவங்க வந்து அந்த கம்பேஷனை, அந்த ஜீவகாரண்யத்தை வந்து அடித்தளமா வச்சு எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க வந்து தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கன்றது வந்து தெள்ள தெளிவா உணர முடியுங்க. நீங்க பண்ற தொண்டு வந்து பெரிய தொண்டுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு.
ஐயா இன்னொரு விஷயம் ஒண்ணு பதிவு பண்ண விரும்புறியா? இப்ப அண்ணன் சொன்னதுதான் ஐயா. ஐயா ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம இந்த குழந்தைகள் நடத்துற வகுப்புல என்ன பண்ணோம், நடவு நிகழ்வுல வந்து பாடுநர்கள் சன்மார சங்கம் சொல்லிட்டு எஃபில ஒரு அக்கௌண்ட் இருக்கு சங்கத்து சார்பா, அதுல இந்த பதிவுல போடுவோம். இதை பார்த்துட்டு ஒரு உயர்நிலை பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா, என்ன தொடர்பு கொண்டார், தொடர்பு கொண்டு ஒரு போன வாரத்தை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பணி சிறப்பான பணி. அவரு எங்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சாரு, ஐயா எங்க நான் ஒரு பள்ளியில உயர்நிலை பள்ளி ஆசிரியரா இருக்கேன், நீங்க பண்ண இந்த விஷயத்தான் என்னோட தலைமை ஆசிரியர் நான் போட்டு காமிச்சேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவங்கள வேணா நம்ம பள்ளியில வந்து வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் இந்த வகுப்பு எடுக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நல்ல நல்ல கருத்துக்களை அவங்க சொல்றாங்க, இதை பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டாரு. அவங்க ஸ்கூல்ல வந்து இந்த வகுப்பை நீங்க எடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அந்த பள்ளியில ஒரு 150-200 குழந்தைகள் இருக்காங்களாம். அந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம அது பக்கத்துல இன்னொரு ஸ்கூல் இருக்கான், எல்லாமே அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தான். இந்த ரெண்டு பள்ளிக்கூடங்களையும் நீங்க ஜனவரி மாசத்துல இருந்து நீங்க வந்து வார வாரம் நடத்த முடியுமான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. இது இன்னும் வந்து ஒரு அடுத்த ஒரு நகர்வுக்கான ஒரு நிலைதான் வல்லல் பெருமான் கொண்டு போயிருக்காருன்னு சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஆசிரியர்களே இதை ஊக்குவிச்சு செய்யணும்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு, அதுதான் நான் சொன்னேன். நன்றிங்கய்யா.
கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கய்யா. அதாவது இது வந்து இந்த கல்வி வகுப்பு இது வந்து மேலும் மேலும் எல்லாம் வந்து பரவுது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்க. அது அதோட ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நன்றி நன்றி ஐயா.
நன்றிங்கய்யா. நண்பர்கள் வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குங்களா?
ஐயா அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, நான் ராஜி பேசுறேன் ஐயா, யூஎஸ்எல் இருந்து பேசுறேன். மிக்க நன்றி ஐயா, அனைத்து பாடி நல்லூர் இருந்து நடத்தின சன்மார்க்க சங்கத்தை அப்படிங்கிற நிகழ்ச்சியில ராமையா ஐயா, அப்புறம் ராஜ்குமார் ஐயா ஜீவகாரணி ஒழுக்கத்தை பத்தி அதனுடைய கல்வி முறை பத்தி மிக அற்புதமா விளக்குனாரு, ராஜ்குமார் ஐயாவுக்கு நன்றி. அதே போல ராஜேந்திரன் ஐயா நித்திய ஒழுக்கத்தை பத்தி தினமும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் மிக அற்புதமா கொடுத்திருந்தாரு, அவருக்கும் நன்றி. ஆலன் பிரான்ஸ்ல இருந்து அவரு நம்ம தாய்மொழியவே வந்து படிச்சு இவ்வளவு தூரம் வள்ளல் பெருமான் அவருக்கு, அதாவது இப்போது உன்னுடம்பில் இருப்பேன் எல்லார் உடம்புக்கும் செல்வேன் அப்படின்னு சொன்ன வள்ளல் பெருமான் அவருடைய உடம்புலையும் புகுந்து அவருக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய சன்மார்க்க கல்வியை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆலன் ஐயாவுக்கும் மிகுந்த நன்றி. தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் ஆலன். வினோத் குமார் ஐயா அவரும் அவருடைய அனுபவத்தை மிக அற்புதமா சொன்னாரு, அதாவது அனுபவத்தை சொல்றப்பதான் எல்லாருக்கும் இன்னும் நல்லா புரியும். அதாவது வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துக்களை வந்து எல்லாருமே சொல்லதான் செய்யறோம், படிக்கிறோம், செய்யறோம், ஆனா அனுபவங்கள் தான் உண்மையிலேயே அவர் சொல்றப்ப எங்களுடைய கண்ணில எல்லாம் கண்ணீரே வந்துருச்சு. அவ்வளவு அற்புதமா சொன்னாரு வினோத்குமார் ஐயா, குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் கல்வி முறைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு வந்தாதான் பசுமரத்தன் போல பதிவும் அவங்களுக்கு வருங்காலமே நம்ம குழந்தைகள் கையில தான் இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு நம்ம இந்த ஒழுக்கத்தை இந்த சன்மார்க்க நெறிய சொல்லி கொடுத்துட்டாலே போதும், வருங்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணமே வினோத்குமார் ஐயா மிக அற்புதமா விளக்கம் சொன்னாரு, அதை நடைமுறைப்படுத்தணும், மிக அற்புதமான விளக்கங்கள். மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய பாடியநல்லூர் குழுவினர் அனைவருக்குமே மிகுந்த சிறப்பான விளக்கங்கள். நன்றி ஐயா.
நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. நன்றி
தனிப்பெரும் கருணை, நான் ஜெயராஜ் பேசுறேன்
ஐயா. சொல்லுங்க
ஐயா. ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் வினோத்குமார் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியா. இப்ப சொன்னீங்களே குழந்தைகளுக்கு நீங்க வந்து நம்ம சன்மார்க்க சங்கத்திலே வந்து கிளாஸ் நடத்துனீங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஒரு ஆசிரியரே வந்து ஹெட்மாஸ்டர் மூலம் சொல்லி ஸ்கூல்ல வந்து நடத்த சொன்னாங்க பாத்தீங்களா, அப்படி நடத்துவாங்க
ஐயா.
எல்லா ஆசிரியரும் புரிஞ்சு விடுவாங்க ஐயா, அவங்க பல பல ஸ்கூல்ல நடத்துவாங்க ஐயா, அது உண்மையிலேயே
சரியான
முன்னேற்றம் தான் ஐயா. எங்க கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா.
கண்டிப்பா கண்டிப்பா.
காலகட்டத்தில் இல்லையே நம்ம மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வகுப்பு எல்லாம் கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்து இருக்கு ஐயா. இப்பயும் நன்றி ஐயா.
இருக்கியா? கண்டிப்பா இருக்கியா.
நன்றி
நன்றி ஐயா. இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடன்பட்டிருக்கேன், ஏன்னா உண்மையை சொல்றேன், இன்னைக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும் போது வகையில எனக்கு வந்து ஒரு வகையில பொறாமையாவும் இருக்கு. ஏன்னா சன்மார்க்க சங்கத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கவே எனக்கு 20 வயசு ஆயிடுச்சிங்க, 20 வருஷம் வீணா போயிடுச்சிங்கய்யா. 20 வயசுக்கு அப்புறம் தான் சன்மார்க்க சங்கம் வள்ளல் பெருமானே காதல விழுந்துச்சு எனக்கு. இவங்களுக்கு எல்லாம் இப்பயே காதல விழுவுது, என் குழந்தைங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து விழுவுது. என் 2 வயசு பையன் ஒருத்தான் இப்பயே வந்து வல்ல ஏதாவது ஒண்ணு சொல்றேன்னு அந்த போட்டோல மாட்டிருப்போனா, அந்த போட்டோல போயிட்டு தாத்தா இங்க பாரு தாத்தா அப்படின்ட்டு வல்லார் தாத்தா கூடுவான் எல்லாத்துக்குமே. அவனுக்கு இப்பயே அந்த அளவுக்கு பதிவாயிடுச்சு. இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்பயே வல்லல் பெருமான் பத்தி தெரியுது. நம்மளுக்கு எல்லாம் ஐயா ஜெயராஜா சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் நம்மளாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆனா இன்னைக்கு தலைமுறை மக்களுக்கு வந்து நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கருவிக்கா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. அது ரொம்ப வந்து ஒரு ஓகையா இருக்குது. குழந்தைங்களுக்கு வள்ளல் பெருமானை பத்தி கருத்துக்களை சொல்லும் போது நான் எவ்வளவு பெரியவங்கிட்ட பேசிருக்கேன், பெரியவங்கிட்ட பேசுறதை விட இந்த குழந்தைங்கள்ட்ட பேசுறது ஒரு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். அவங்க சொன்னா உடனே செய்யறாங்கய்யா, அற்புதமா செய்யறாங்கய்யா. அந்த குழந்தைகள் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க, அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போன வாரம் நாமளே ஒரு ஞாபகம் மருந்து ஏதோ சொன்னோம், அண்ணன் நீங்க போன வாரம் இது சொன்னீங்கண்ணே இது சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு. இன்னொன்னு ராஜ்குமார் அண்ணெல்லாம் பேசினாருங்கன்னா அன்னைக்கு ஒரு ஒரு வாரம் ராஜ்குமார் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு உடனே அந்த குழந்தைங்க கேட்கறாங்க, எங்க அந்த அண்ணன் வரலையா, அந்த சந்தியாக்கா வரலையா அப்படின்ட்டு. அந்த குழந்தைகள் அவங்க மேல காட்டுற அன்பு அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஏன்னா அண்ணனும் அந்த அளவுக்கு அன்பா சொல்லுவாரு, அவங்ககிட்ட ஒரு விளையாட்டுத்தனமா சொல்லுவாரு அற்புதமா. அந்த விளையாட்டோட அந்த விஷயத்த புகுத்துறது வந்து அற்புதமான ஒரு விஷயம். அது ராஜ்குமார் அண்ணனுக்கு வந்து இயல்பாவே அது உருத்தான ஒரு விஷயம். அவருடைய தமிழ் கேட்கறதே ஒரு அருமையா இருக்கும். ராஜ்குமார் அண்ணன் அற்புதமா. அதே போல குருமூர்த்தி ஐயாவும் அற்புதமான ஒரு பயிற்சியாகும், அற்புதமா சொல்லி கொடுக்குறாரு. இவங்களாம் எனக்கு எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஐயா. இவங்களாலதான் இந்த நிலை இயங்கிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள வள்ளல் பெருமானிலிருந்து சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காருயா. இது அடுத்த அடுத்த அளவுக்கு கொண்டு போகணுன்றதுதான் வள்ளல் பெருமானோட எண்ணமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. இது அடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது, வர ஜனவரி மாதம் அந்த வகுப்பையும் எடுத்துட்டு அதுக்குண்டான பதிப்பு நாங்க அந்த ஃபேஸ்புக்ல போடுவோம். இது அப்படியே பெருகணும் தான் என்னோட எண்ணமா இருக்கீங்க. நன்றியா.
நன்றியா, கோடான கோடி நன்றியா. ராஜ் குமார் ஐயாவுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் குருமூர்த்தி ஐயாவுக்கும் உங்களுக்கும் வினோத்குமார் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றியா. இதற்கு மூல காரணம் ஐயா நம்ம பிரசன்னா ஐயா தான். ஐயா அவர் இருந்து இதெல்லாம் நடத்த முடியல. ஏன்னா அவருடைய தாயார் அம்மா வந்து ஐயா ஏதோ உடம்பு சுகம் இல்லாம ஏதோ மூளையில ஏதோ அங்க சென்னையில இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை நீங்க பண்ணணும்யா. நம்ம
ஐயா நாங்க பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஐயாவுக்கான கூட்டு பிரார்த்தனைப்பா சொன்ன உடனே நாங்க அங்க சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணிருக்கோம். தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க குணமடைஞ்சு விரைவில் எங்க பாடல் சங்கத்துக்கு அவங்க திருவடி பாடணும்ன்ற எங்களுடைய விண்ணப்பமா இருக்கு. முழு உடல்நலம் பெற்று அவங்க திரும்பி வரணும் ஐயா. அந்த நல்ல உள்ளங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படாதுயா. வல்லுவன் துணையா இருப்பாருயா. பிரசன்னா ஐயாவும் எனக்கு ரொம்ப மன கவலையா இருக்கு. பிரசன்னா ஐயா வந்து சொன்னாரு இந்த மாதிரி என்னால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட தாயாருக்கு உடம்புல கேட்ட உடனே எனக்கு மனது ரொம்ப ஒரு வருத்தம் கொடுத்தோம்யா. சொன்னேன் ஐயா இந்த ப்ரோக்ராம் வேணா தள்ளி வச்சுக்கலாம்யா. நீ ஏன்னா செய்தி கேட்ட பிறகு எங்களுக்கு அந்த மனநிலை இல்ல இல்ல இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா நடக்கணும் ஐயா. நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னேன் ஐயா நாங்க சபை சார்பாக எல்லாருக்கும் கூட்டு பார்த்தனை பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்க தாயா தான் எங்க தாய் பாடி தான் அவங்க நலம் பெற்று திருப்போட வருவாங்க ஐயா. கண்டிப்பா வல்லுவன் உங்களுக்கு வீட்டு கொடுப்பாங்க. நீங்க பயப்படாம போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுயா.
நன்றியா, நன்றியா. கோபி ஐயாவும் நமக்கு நன்றி இறங்கி பிறகு ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒன்னு சொல்லுவாங்க ஐயா. அதுலயே நம்ம கலந்து கொடுக்கறீங்க. நன்றி, நன்றியா.
கலந்து போய் கண்டிப்பா. நன்றி, நன்றி
ஐயா. வேற யாராவது கேள்வி ஏதா இருக்கா ஐயா? அடுத்த கட்டத்துக்கு நம்ம சொல்லுவோம் ஐயா. ஐயா கோபி ஐயா
சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க ஐயா.
அடுத்து நம்ம நன்றி சொல்லிட்டு அப்படியே இந்த விண்ணப்பம் வாசிப்போம் ஐயா. முதல் விண்ணப்பம் வாசிட்டு நம்ம நன்றி வர சொல்லுவோம் ஐயா.
சரிங்க ஐயா.
ஒரு பதிவு இருக்கு ஐயா. ஒண்ணு இல்ல, நம்ம ஆலன் ஐயா வந்து தமிழ் மொழி கத்துக்கிட்டு இருக்காரு.
நன்றியா.
அவர் தமிழ் மொழி கத்துட்டு இருக்காரு. அவரு அந்த தமிழ் மொழியை அவர் கத்துக்கிட்ட மொழிய அந்த நம்ம தமிழ் மொழியோட உச்சரித்துக்களை வந்து உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்து ஒரு ஆர்வமா இருக்காரு ஐயா. தமிழ் மொழி அந்த அவர் கத்துக்கிட்ட தமிழ் மொழிய உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆவலா இருக்காரு ஐயா. இந்த மாதிரி பெய்யங்கர் கூட ஷேர் பண்ணதா ரொம்ப சந்தோஷமா கத்துக்காரு. இப்ப ஒரு தமிழ் மொழியை அவர் கத்துக்கிட்ட மொழியை பத்தி சொல்லுவார்.
நன்றியா, நன்றி, நன்றி,
நன்றி, ரொம்ப நன்றிங்க. இந்த 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 வயசுல வந்து ஒரு புது மொழியை கத்துக்கிட்டு அதுல இருக்க லிட்டரேச்சர் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறது வந்து பெரிய எவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா பண்ண முடியுங்க. உண்மையிலுமே வந்து பெரிய விஷயங்க அது. வள்ளல் வள்ளல் பெருமான் துணையோடு அவர் வந்து இன்னும் மேன்மேல நல்லா நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் பரப்பணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள் கருத்து
ஐயா. அவர் என்ன தெரியுமா சொல்றாங்க ஐயா, அவரோட ஆம்பிஷன் வந்து பிரான்ஸ் நாட்டுல ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்று உருவாக்கணுமா ஐயா.
நல்லா சொல்றாங்க ஐயா. அற்புதம், அற்புதம்,
அற்புதம், அற்புதம் ஐயா. மகிழ்ச்சி ஐயா.
அவரோட ஆம்பிஷன் அதுதானா. வள்ளல் வள்ளல் பெருமான கருத்துக்களை சொல்லி அங்க ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு தமிழ் பள்ளிக்கூடம் முழுக்க முழுக்க தமிழ் பள்ளிக்கூடம் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அதுக்கான முன்னோட்டம் தான் இது அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது.
ஆமாங்க, கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
ரொம்ப
அவ்வளவுதான் இங்க இந்த பக்கம்.
சரிங்க,
நன்றி இறை கோபி ஐயா.
சரி சரி ஐயா சொல்றேன். அதாவதுங்க இன்னைக்கு வந்து ரொம்ப அதாவது மன நிறைவோட இருக்குங்க. அதாவது வெவ்வேறு கண்ணோட்டத்தோட நான் வந்து நம்ம இந்த சத்சங்கத்தை வந்து கேட்ட மாதிரி ஒரு ஒரு மன திருப்தி இருக்கு. முதல்ல வந்து ராமையா ஐயா வந்து 72 வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறாரு அப்படின்னு கேட்கும் போது ஒரு பெரிய புத்துணர்ச்சியா இருக்கு எங்களுக்கு எல்லாம். அதுவும் இல்லாம அவருடைய அந்த நோக்கம் சொன்னும் போது மெய்சிலிருக்க மாதிரி இருந்துச்சுங்க. எவ்வளவுக்கும் தொண்டு செய்வதே என்னுடைய நோக்கம் அப்படின்னும் போது, இந்த வயசுல வந்து மத்தவங்களுடைய உதவியை நாடாம எல்லாத்துக்கும் இவர் போய் இறங்கி சின்ன பையன் மாதிரி தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறத கேட்கும் போது மனசுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வந்து அவரோட ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அப்புறம் ராஜ்குமார், ராஜ்குமார் ஐயா வந்து சன்மார்க்க இதை வந்து இதை விட எப்படி பரப்ப முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதாவது பெரிய உலக நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை வந்து அவங்க எடுத்து அதை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயமும், அதே மாதிரி சன்மார்க்க ஒழுக்க நெறி வகுப்பு பாடங்களை வந்து சிறுவர்களுக்கு எடுக்கிறது, இது வந்து இது ரெண்டு தான் வந்து பெரிய விஷயமா இருக்குங்க. அதாவது ஒரு சமுதாயத்தை வந்து உய்ய வைக்கிறதுக்கு வந்து இதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம வந்து பேசுறதுலயோ இந்த மாதிரி வந்து கருத்துக்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுலயோ விட சின்ன பசங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்களுடைய அடித்தளத்துல வந்து இந்த மாதிரி பதிவுகள் இருக்கும் போது பெருசாக அவங்களுடைய முடிவுகள் அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாமே வந்து ஜீவகாரணத்தை ஒட்டியே இருக்கும் அப்படின்றது அந்த கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி ஜீவகாரணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ராஜேந்திரன் ஐயா வந்து ரொம்ப எளிமையா நித்திய கர்ம விதியை வந்து தினமும் மூணு வேளை சாப்பிட்றது போல நீங்க வந்து இறைவனை பாடி தோத்திரம் செய்யணும்ட்டு ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்ப மேண்டட்டரி, அதாவது கண்டிப்பா செய்யக்கூடிய செயல். அதாவது மூணு வேளை எப்படி நம்ம சாப்பிட்றோமோ பசிக்கு, அது மாதிரி வந்து அந்த உயிர் பசிக்கு வந்து நீங்க இறைவனை பாடி தோத்திரம் செய்யும் போது அதே மாதிரி சரணாகதி தத்துவத்தை பத்தியும் பதிவு செஞ்சாரு. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னரல் பெற்றின் வரலாறு சொன்ன விஷயத்த. அது போக ஆலன் ஐயா வந்து அவருடைய இந்த பெரிய மாற்றம் அவருடைய இந்த பாதையில வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சன்மார்க்கத்துக்கு வந்தது, அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு நமக்கு. இது எல்லாத்தோட வினோத் ஐயா, நீங்க வந்து 34 வயசுன்னு கேட்டவொன்னு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு இந்த வயசுல வந்து நீங்க இவ்வளோ பெரிய பக்குவ நிலையில இருந்து இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பா வள்ளலாருடைய பரிபூர்ண அருள் இல்லாம இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அது இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றிங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்று நம்முடைய சன்மார்க்க சங்கத்தை சார்பில் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த பாடியநல்லூர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்ந்த நிர்வாகத்தினரையும், இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய தலைவர் திரு வினோத்குமார் ஐயா அவர்களுக்கும், மேலும் ராமையா ஐயா, ராஜ்குமார் ஐயா, சந்தியா அம்மா, அப்புறம் ராஜேந்திரன் ஐயா, அலன் ஐயா என்கிற ஆளுடையார் ஐயா, அப்புறம் வந்து சன்மார்க்க இந்த நெறி வகுப்புகளை முக்கிய காரணமாக இருக்கிற அந்த குருமூர்த்தி ஐயா, அப்புறம் பூபதி ஐயா, அப்புறம் ஜெயராம் ஐயா வந்து இன்னைக்கு கலந்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அவங்க எல்லாருக்குமே வள்ளலார் மிஷன், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சங்கத்தின் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவரளையும் திருவரளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ரொம்ப நன்றிங்க.
நன்றி கோபி ஐயா. அடுத்து ராஜி அம்மா விண்ணப்பம் வாசிப்பாரு.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. ஒரு சிறிய கூட்டு பிரார்த்தனை, நமது பிரசன்னையா அவர்களின் தாயார் திருமதி வரலட்சுமி அம்மா அவர்களின் உடம்பு சரியாக நமது அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். திருவருள் துணையோடு நமது வள்ளல் பெருமானின் திருவருள் கண்டிப்பாக அவர் அந்த அம்மாவின் உடம்பை சரியாக்கி மீண்டும் நல்ல நிலைக்கு வர எல்லாம் ஆகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் துணை நின்று நம்ம அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம். மிக்க நன்றி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. மிக்க நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம்.
நன்றி அம்மா. அடுத்து கோபி ஐயா, நம்ம இது ஜோதி பாடல் போடுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பேசுறீங்களா, அல்லது அன்பு அம்மா இருந்து அவங்கள ஜோதி பாடல் பாட சொல்லுவோமா?
அன்பு அம்மா லைன்ல இருக்கீங்களா? நீங்க ஜோதி பாடல் பாடிடுறீங்களா?
பாடிடுறேன் கோபி. அங்க சங்கத்துல இருக்கிறவங்க யாரும் பாடுறாங்களா இல்ல நான் பாடுறேன்?
வினோத் ஐயா நீங்க யாரையா பாட சொல்றீங்களா ஜோதி பாடல்?
இல்லையா அம்மா அவங்களே பாட சொல்லுங்க. அன்பு அம்மா அவங்களே பாட சொல்லுங்க.
ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வன ஜோதி ஞானஜோதி மகஜோதியோஹஜோதி வாதஜோதிநாதஜோதி ஏமஜோதி வ்யோமஜோதி எருஜோதி வேறுஜோதி ஏஹஜோதி 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 ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருட்ஜோதி வாழி நடராசன் வாழி சிவஞான வழி வாழியன் ஆண்டவன் வாழியன் கோன் அருள் வாய்மை என்றும் வாழியன் மான் புகழ் வாழியன் நாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும் மனவும் மற்றமும் வாழியவே குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாய்க்கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது பெற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவு தச்சன் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈகத்தருணம் இதுவாமே திருவுருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்கம் சங்கம் தலைக்கு அருள் தாத்தா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி கோபி ஐயா. அனைவருக்கும் நன்றி ஐயா. பாடிய நல்லூர் சன்மார்க் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கோடான நன்றி ஐயா.
ஐயா அனைவரும் நீங்க நம்ம இந்திய தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க திருவடிகள் நமது சன்மார்க்க சங்கத்துல படணுன்றது ஐயனோட தாழ்மையான விண்ணப்பம். கண்டிப்பா நீங்க அனைவரும் வரணும். ஐயா பேசுனீங்க ஐயா, அப்புறம் கோபி ஐயா, ராஜம்மா, இப்ப பாடின அன்பு அன்பு அம்மா, இன்னொன்னு பிரசன்ன ஐயா, நீங்க அனைவரும் நம்ம சங்கத்துக்கு கண்டிப்பா வரணும். உங்க திருவடி படணுன்றது அடியனோட மிக பணிவான விண்ணப்பம். நீங்க கண்டிப்பா வரணும் ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு சிறப்பான ஒரு முறையில ஒரு சிறப்பான ஒரு சேவையை அற்புதமா செஞ்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சேவை இது. எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சின்ன ஒரு வருத்தம், பிரசன்ன ஐயா எல்லாம் போயிட்டாங்க, ஒரு பெரிய ஒரு வருத்தம் வருது. அற்புதமான முறையில் அவங்க அம்மா வந்து நல்லபடியா குணமாடையணும், அவங்க மீண்டும் அவங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கணும். வள்ளல் பெருமான் கண்டிப்பா கொடுப்பாரு. தயவே தயவே வடிவானவர் வள்ளல் பெருமான். கேட்டதை உடனே கொடுப்பாரு. நம்ம சன்மார்க்கம் சார்ந்தவங்களை யாரையும் சாமி வந்து சோதிக்கிற மாட்டாரு. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லா நலமும் திருப்பி கிடைக்கும். கண்டிப்பா வரணும். அவங்களுக்காக நான் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். தொடர்ந்து தினமும் பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்க நலம் அடையிற செய்தி கேட்கிறவரை நாங்க தொடர்ந்து இந்த சங்கத்துல அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். நன்றி ஐயா.
ஐயா, இது எல்லாரும் டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அகவல் அந்த ஒரு சில பாடல்களை படிக்கலாங்க. அவங்க வரலட்சுமி அம்மா வந்து சீக்கிரம் சரியா போறதுக்காக ஒரு சில வரிகளை வந்து அகவல் வந்து படிக்கலாம் நினைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, உடலொரு பிணியால் உயிருடல் கெடாவகை, அடல்வர காத்தருள் அருட்பெரும் ஜோதி, உயிரொரும் உடலையும் உடலொரும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெரும் ஜோதி, பாடரும் அவத்தைகள் பலவினும் உயிர்களை ஆடுர காத்தருள் அருட்பெரும் ஜோதி, எங்கொரு தீமையும் வரலட்சுமி அம்மாவை தொடராவகை, கங்களும் பகலும் மெய்க்காவல் செய் துணையே, மயந்திடேல் சிறிதும் மலர்ந்தளம் தஞ்செயல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி, எஞ்செயல் உலகினல் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி, வேர்புற உதித்த மிகவும் உயிர் திரள்களை ஆறுபுற வகுத்த அருட்பெரும் ஜோதி, உடல் பிணி அனைத்தையும் உயிர்பிணி அனைத்தையும் அடற்புற தவிர்த்த அருட்சிவ மருந்தே, வரலட்சுமி அம்மாக்கு வந்துள்ள பிணிகளை பிணி அகல வேண்டும் என்று பெருமானே உன் திருவடிகளை பணிகின்றோம். பிணியால் அவர்கள் படும் வேதனைகள் பரந்தோட திருவருளே துணை புரிவாய். அவர்களுக்கு வந்துள்ள எல்லா வகை நோய்களும் பஞ்சாக பறந்து போக பறக்கவும், நாளை பொழுது அவர்களுக்கு நல்ல பொழுதாக விடியவும், பிணி இல்லாமல் நலத்தோடு வாழவும் செய்வித்திரள வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உமை உம் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.
கோபி வாராத வல்வினை சொல்லிடுங்க, எப்பயும் சொல்லுவீங்களா? வாராத வல்வினை நோய் வந்தாலும், வன்மையோடு சேராத பாவனெல்லாம் சேர்ந்தாலும், தீராதென்று யார் சொன்னார் எங்கள் அருள் பிரகாச வள்ளல் பெருமான் பேர் சொன்னால் போமே பிணி. திருச்சி
திரும்பலாம். ரொம்ப நன்றிங்கம்மா.
நன்றி அம்மா.
எல்லாருக்கும் இன்னைக்கு கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.
நன்றி
நன்றி நன்றி. உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கூட தொடர்பு பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. வள்ளல் பெருமான் திருவடிக்கு நன்றி. நன்றி நன்றிமா. இந்த நட்பு என்னும் தொடர்ந்து நடைய இருக்கணும்ன்றதுதான் நான் வள்ளல் பெருமான வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றிமா.
அன்பால எங்களை எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எல்லாருமே வர்றோம்.
ஆமாங்க, கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரோங்க.
கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா.
நன்றி
நன்றி நன்றி.